கர்த்தரே, எல்லாவற்றை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையில் மகிமைப்படுத்தியிருக்கிறது. எழுதப்பட்டிருக்கபடியே உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை நீர் உயிர்வடைய செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடு உயிரடைய செய்ய வேண்டும், உணர்வடைய பண்ண வேண்டும். வஸ்திரத்தை அனுப்பி எங்களை குணமாக்கும் மாற்றங்களும் மனம் திரும்புதலும் எங்கள் வாழ்க்கையில உண்டாகத்தக்கதாய் கர்த்தாவே வஸ்திரத்தை அனுப்பி எங்களை சந்திங்க சந்திங்க நாங்கள் உயிர்ப்பீங்க நாங்கள் மன்றாடு ஆவியானவர் எங்கள் மத்தியிலே எங்கள உள்ளங்களிலே எங்கள் இருதயங்களிலே வசனத்தை கொண்டு பலத்த கிரியைகள் இந்த நாளிலே நடப்பிக்கட்டும் நாங்கள் மன்னர். கர்த்தாவே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது 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 தடைபடாது. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். திருப்பிகளோ யோவர் எழுதின செய்தியிலும் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து வாசிங்க.
இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாசையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், தப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதித்தனாய் இருந்தாலும் சொத்தமாவான். 38 வருஷம் வியாதியாய் கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதித்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாசித்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கம் படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொத்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாயிருக்கிறது, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறதும் உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, என்னை சொத்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார்.
அதே வசனத்தை திரும்ப கடைசி
அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே.
கேடானதொன்றும் இனி உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு, இனி பாவம் செய்யாதே. இன்றைக்கு தேவன் சபைக்கு அனுப்புகிற தேவ வார்த்தை, இனி பாவம் செய்யாது. எனக்கு அறிவான தேவன ஜனங்களே, நாம் எல்லோரையும் தேவன் தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்கிறார். அவருக்கு வரைவாக ஒன்றுமில்லை என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். சரி, இந்த 5வது அதிகாரத்திலே ஒரு மனிதன் வியாதிப்பட்டவராக காணப்பட்டார். சோ கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் அவர் வியாதியாக இருந்திருக்கிறார். ஆல்மோஸ்ட் 38 ஆண்டுகள் என்றால் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தில் பெரும்பாலான பகுதியை அவர் கடந்து விட்டார். எப்படி வியாதியோடையே 38 ஆண்டுகள் போராடி 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 38 ஆண்டுகள் வாழ்க்கையிலே சலிப்புட்டு வாழ்க்கையிலே நம்பிக்கை எடுத்து காணப்பட்ட ஒரு மனிதன், 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல, 38 ஆண்டுகள் ஒரு மனுஷன் வியாதியோடு போராடுகிறதா இருந்தால் அது எவ்வளவு வேதனை நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்க. சோ எருசலேமிலே ஒரு குளம் இருந்தது. வாசித்தது போல பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் இருந்தது. அதுக்கு 5 மண்டபங்கள் இருந்ததா, ஏன் அந்த ஐந்து மண்டபங்களும் இருந்தது என்றால், வியாதியஸ்தர்கள், கடுமையான வியாதியஸ்தர்கள், சூம்பின உருப்புடையவர்கள், நடக்க முடியாதவர்கள், சப்பாணிகள் எல்லாரையும் கொண்டு வந்து அந்த ஐந்து மண்டபத்திலும் வைப்பார்கள். ஏன் அப்படி வைத்தார்கள் என்றால், அந்த குளத்திலே இருந்திருந்துட்டு ஒரு தேவதூதன் வந்து இறங்கி அந்த குளத்தை கலக்குவானா. அந்த குளத்தை கலக்கின உடனே யார் முதல் அந்த குளத்துல இறங்குறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுத்தமாவான். இப்படி காரியங்கள் சம்பவம் அவ்வப்போது அந்த குளத்தில் நடக்கிறபடியால் திரளான வியாதியஸ்தர்கள், பயங்கரமான வியாதியஸ்தர்கள் எல்லாரும் அந்த ஐந்து மண்டபம் நிறைந்து வழியத்தக்கதாக காத்திருப்பார்கள். எப்பொழுது தேவதூதம் வருவான், இரவுல வருவானோ பகலில் வருவானோ, காலையில வருவானோ மத்தியானத்துல வருவானோ தெரியாது, பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்ப தேவதூதம் வருவான், எப்பொழுது குளத்தை கலக்குவான், எப்பொழுது நான் இறங்குவேன், எப்பொழுது சுத்தமாவேன், எப்பொழுது இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆவேன், எப்பொழுது இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்கின்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் ஆசையோடு விருப்பத்தோடு அந்த மண்டபங்கள் நிறைய பயங்கரமான வியாதிகள் படுத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 38 வருஷமாக வியாதிப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து வாசிக்க கேட்டோம். சோ ஆண்டவர் இயேசு ஒரு நாள் அந்த மண்டபத்துக்கு வந்திருக்கிறார். அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசு இந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிற ஜனங்களிடத்துல வந்து அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த 38 வருஷமாய் படுத்த படுக்கையாக கிடக்கிற மனுஷன், 38 வருஷமாக நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக கிடக்கிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் இயேசு கேட்டாரே ஒரு கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா? நீ சுத்தமாக விரும்புகிறாயா? எனக்கு பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. இத்தனை ஆண்டுகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். எனக்கு அறிமானே, சுத்தமாக விரும்புகிறாயா என்று ஆண்டவர் அவரை பார்த்து கேட்க, அவனுக்கோ வந்திருக்கிறவர் இன்னார் என்று தெரியல. ஆகவே அவன் கதை அழைக்கிறார், ஆண்டவரே தேவதூதன் வந்து தண்ணியை கலக்கும் பொழுது என்னை தூக்கி கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தரும் இல்ல, என்னதான் நடக்கலாது, நான் படுத்த படுக்கையாக கிடைக்கிறேன். ஆகவே குளத்துல தூதம் வந்து கலக்கும் தண்ணீரை கலக்கும் பொழுது என்னை தூக்கி கொண்டு போய் அங்கு விடுறதுக்கு ஒருத்தரும் இல்ல ஆண்டவர், ஆகவே இப்படி கிடைக்கிறேன்னு சொல்லி அவன் தன் சோக கதை ஆண்டவர் ஏற்றுத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் வந்திருக்கிறவர் இன்னார் என்று அவர் இடம் கண்டுகொள்ளவில்லை. ஆகவே ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். சொன்ன உடனே அவன் எழுந்திருந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இதுக்குள்ள ஒரு காரியம் நமக்கு ஸ்டெக் பண்ணது என்ன தெரியுமா? ஏராளமான வியாதியஸ்தர்கள் ஐந்து மண்டபமும் நிறைய படுத்திருக்கிறார்களே, தங்கி இருக்கிறார்களே, ஆனா இயேசு கிறிஸ்து டைரக்டாக அந்த மண்டபத்துக்கு வந்து அந்த ஒரு நபரை மாத்திரம் சொத்தமாக்கிட்டு கடந்து போறதுன்னு காரணம் என்ன? ஏராளமான மனிதர்கள், வியாதியஸ்தர்கள் அந்த மண்டபங்கள் நிறைய இருக்கிறார்களே, இயேசு கிறிஸ்து அந்த ஒரு நபரை மாத்திரம் குணமாக்கி சொத்தமாக்கி அற்புதம் செய்து விட்டு கடந்து போறதுக்கு காரணம் என்ன? ஏ, மற்றவர்களுக்கு அற்புதம் செய்ய இயேசுவால கூடாதா? மற்றவர்களுக்கும் இப்படி அற்புதம் செய்ய இயேசுவால முடியாத, ஆனா இந்த நபருக்கு மாத்திரம் அற்புதம் செய்து அவனை எழுந்து நடக்க பண்ணிவிட்டு இயேசு அந்த இடத்தபடி கடந்து சென்றார் சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இங்கதான் நாம் ஒரு காரியத்தை கவனிக்கப்படும் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த நபரை மாத்திர குணமாக்குனதுக்குரிய அடிப்படை காரணம் என்னவென்றால், இந்த நபரை மாத்திரம் குணமாக்குவதே பிதாவின் சித்தமாக இருந்தபடியால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்தார், அந்த நபருக்கு மாத்திரம் அற்புதம் செய்தார், அப்புறம் அந்த இடத்தை விட்டு விலகிட்டார். இங்க ஒரு காரியத்தை நீங்க கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், மெய்யாகவே பிதாவானவர் செய்ய காண்கிறது எதுவோ அல்லாமல் நான் தனியாக எதையும் செய்யவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆகவே இயேசு எதை செய்தாலும் எதை பேசினாலும் நன்றி நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும். இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும், எந்த அற்புதத்தை செய்தாலும், எந்த நோய்களை குணமாக்கினாலும், எந்த வார்த்தைகளை பேசினாலும், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்வதே அவருடைய நோக்கமாக இருந்தது. அதற்கு மிஞ்சி ஒரு இஞ்சி கூட அவர் நகர விரும்பவும் இல்லை, அவர் ஒரு நோயாளியை குணமாக்க விரும்பவும் இல்லை, ஒரு வார்த்தை பேசவும் இல்லை. அட அட, என்ன அபார ஊழியம் அப்பா! பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருடைய ஊழியம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்வார் யோவான் 17 அதிகாரத்தில், பிதாவே நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன், ஆகவே பூமியில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தேன்னு சொல்லுவார். நீர் எனக்கு நியமித்த ஒவ்வொரு கிரியைகளை நான் செய்து முடித்தேன், ஆகவே பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தேன்னு சொல்லுவார். எனக்கு அருமானவர்களே, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவோட ஊழியமும் பிதாவின் சித்தத்தை அப்படியே நிறைவேற்றுவதாகவே இருந்தது. 33 ஆண்டுகள் தான் இந்த உலகத்திலே அவர் வாழ வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாக இருந்தது. அவர் எங்கே பிறக்க வேண்டும், எங்கே வளர வேண்டும், எங்கே வாழ வேண்டும், யாருக்கு மகனாக இருக்க வேண்டும், இதையெல்லாம் பிதாவுடைய சித்தமாக தத்துவமாக இருந்தது. அதை நிறைவேற்றுவதே இயேசுவுடைய ஊழியமும் பாக்கியமாக இருந்தது. இங்க ஒரு காரியத்தை நான் குறிப்பிடுறேன், கவனிங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய தத்துவமும் இதுவாகவே இருக்கும். என்ன தெரியுமா, என்னுடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலும் தேவனுடைய சித்தம், பிதாவின் சித்தம் நிறைவேறுவதே நம்முடைய நோக்கமும் நம்முடைய எண்ணமும் நம்முடைய பிரியமாக இருக்கிறது. இதற்கு மிஞ்சி அங்கும் இங்கு நாம செய்கிற காரியங்கள் தேவனுடைய கரத்தில் எடுபடாது என்பது சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே நம்ம சுய புத்தியிலே ஒரு காரியங்களை வகுத்துக்கொண்டு, நம்முடைய சுய புத்தியிலே திட்டங்களை போட்டுக்கொண்டு காரியங்களை செயல்படுத்துவது, ஒருவேளை அது வெற்றியாக முடிந்தாலும் அது தேவனுடைய பிதாவுடைய சித்தமாக இருக்கிறதா என்பது மிக மிக முக்கியமாக இருக்கு. திரும்பவும் நான் இங்கு குறிப்பிடுற தேவசத்தை கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்ததில் இருந்து அவர் சிலுவ மரணம் வரைக்கும் பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம், அதுக்கு அப்பால ஒன்றுமே அவர் செய்யவில்லை. இதுவே நம்முடைய தாரக மந்திரமாக இருக்கணும். இதற்காக நாம ஊக்கமாக ஜெபிக்கணும், பிதாவே என்னுடைய வாழ்விலே உம்முடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்ய சித்தமா இருக்க. இதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், இதை ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காகளும் அவ்வப்போது ஜெபித்து 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 நாம வாழ்ந்து வருவோமாக இருந்தால் இலகுவிலே நாம வலதுபுறமோ இடதுபுறமோ சாகிறதுக்கு வாய்ப்பில்லை என்று சத்தியத்தின்படி நம்முடைய சொல்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாம். ஆகவே பெதெஸ்தா குளத்துக்கு வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 38 வருஷமாக வியாதிப்பட்டிருந்த அந்த மனுஷனை மாத்திரம் குணமாக்கினது பிதாவின் சித்தமாக இருந்தது. மற்றவர்களை குணமாக்க ஆண்டவர் போகவில்லை. ஏனென்றால் தனக்கு இருந்த வல்லமையை, தனக்கு இருந்த வல்லமையை இயேசு ஒரு ஷோ போல காட்டவில்லை. இன்றைக்கு சில ஊழியர்கள் தங்களுக்கு தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ வல்லமையை ஷோ போல காட்டலாம், மக்களை கவரத்தக்கதாக காட்டலாம், எனக்கு வல்லமை இருக்குது என்று தேவ வல்லமை இடத்துல இருக்கு என்று மக்களுக்கு காட்டலாம். ஆனா இயேசு அப்படி செய்யல. பாருங்க, தனக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லி எல்லாரும் மேலும் போய் கையை வச்சு எல்லாரையும் சொத்தமாக்க விரும்பையிலே இயேசு கிறிஸ்து வல்லமை பொருந்தனாக இருந்தாலும், சர்வ வல்லமுள்ளவராக இருந்தாலும், பிதாவின் சித்தம் அந்த மனிதனை மாத்திரம் சுத்தமாக்கு என்பதை அறிந்த இயேசு அவரை மாத்திரம் குணமாக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போனான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, இது இப்படி இருக்க பிற்பாடு ஜனங்கள் அதிகமாக இருந்தபடியால் இயேசு அந்த இடத்தை காலி செய்திருந்தார். பிற்பாடு அவனை ஆலயத்திலே கண்டு அவனை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை தான் மிக மிக முக்கியமா இருக்கிறது. படிக்கிறது 14வது வசனத்தை.
அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய்,
இதோ நீ சொஸ்தமானாய்,
அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி.
நன்றாக கவனிக்க, அதிக கேடான வியாதிகள் வருத்தம் ஒன்றும் இனி உனக்கு வராதபடி. பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது. சொல்லுங்க கவனிங்க, இங்குதான் இந்த செய்தியின் சாராம்சம் இருக்குது. என்ன தெரியுமா, இயேசு சொன்னாரு, இதை விட உனக்கு அதிக கேடான வியாதி வருத்த நோய்கள் பிணிகள் வராதபடி ஜாக்கிரதாரு. ஒன்று செய்ய தெரியுமா, இனிமேல் பாவம் செய்யாதே. அப்படியானால் ஒரு காரியம் நமக்கு வெளிச்சமாகிறது, ஒரு காரியம் நமக்கு தெளிவாகிறது. என்ன தெரியுமோ, 38 வருஷம் இந்த மனுஷன் வியாதிப்பட்டு இருந்ததுக்கு அடிப்படை காரணம் இவன் வாழ்க்கையில அவன் செய்த பாவமையா. பீப்புள், ஐ ஸ்பீக் த ட்ரூத், ஐ ஸ்பீக் த ட்ரூத், சத்தியத்தை சொல்லுகிறேன். இந்த மனுஷன் 38 வருஷமாக வியாதியோடு இருந்ததுக்கு காரணம் என்ன, இவன் தன்னுடைய வாழ்விலே தேவனுக்கு புரோகமாய் செய்த பாவத்தின் சம்பளமாக, பாவத்தின் நிமித்தமாக, பாவத்தின் காரணமாக, பாவத்தின் முகாந்தரமாக 38 வருஷம் இவன் வியாதியோடு கிடந்து அனுபவிக்கிறான் பாரு. ஆகவே இந்த மனுஷனுக்கு இருந்த வியாதிக்கு அடிப்படை காரணம் பாவமா. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாவத்துக்கும் அநேக வியாதிகளுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குது. ஆனா விஞ்ஞானத்தை கொண்டு சொல்லல, சத்தியத்தை கொண்டு சொல்றேன். அநேக வியாதிகளுக்கும் பாவத்துக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குது. எல்லா வியாதிகளும் எல்லா நோய்களும் பாவத்தினால வருதுன்ற அல்ல, சில நோய்கள் சில வியாதிகள் சிலருக்கு பாவத்தின் அடிப்படையிலே காணப்படுகிறது. இதை குறித்து இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லி பில்டப் பண்றேன். இந்த சத்தியத்தை பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்துக்கு என்னோட கூட திரும்பிக் கொள்ளுங்க. மார்க் சுவிசேஷம் 2 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சீக்கிரம் படிங்க. மார்க் சுவிசேஷம் 2 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிங்க.
சில நாளுக்கு பின்பு அவர் மறுபடியும் கற்பனைக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னே நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். என கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூறியை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார்.
இப்ப இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஒரு திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையா கிடைக்கா, எத்தனை வருஷமா கிடந்தாரு இறக்கோட்டாக இல்ல. அவர் திமிர்வாதக்காரன் நடக்கவோ இருக்கவோ முடியாது, படுத்த படுக்கையாக இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார் என்பதை கேள்விப்பட்டவர்கள் 4 பேர் என்ன செஞ்சாங்க? ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாங்க தெரியுமோ? 4 பேர் அந்த மனுஷனை கிடந்த படுக்கையில தூக்கி கொண்டு அப்படியே சுமந்து கொண்டு வராங்க. எங்க? இயேசு இருந்த வீட்டுல, கப்பன்னா ஹூமில இயேசு ஒரு வீட்டுல இருக்கிறாரு. இப்ப 4 பேர் அந்த திமிர்வாத காரண படுத்த படுக்கையில தூக்கி தோல்ல வச்சுட்டு வராங்க. வந்தா அடா 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 என்ன தெரியுமோ? உள்ள போக முடியல, இயேசு இருந்த வீட்டுக்குள்ள போக முடியும். ஏன்னா அவ்வளவு கிரௌடடா இருந்தது, திரளான ஜனங்கள், ஏராளமா ஜனங்கள் வீட்டிலே சூழ்ந்திருந்தபடியால அந்த திமிர்வாதனை கொண்டு வந்தவர்கள் அவனை உள்ள கொண்டு போக முடியல. ஆகவே அருமையான ஒரு காரியத்தை செய்தார்கள், ரொம்ப பிடிக்கும் அந்த என்ன தெரியுமோ? இவ்வளவு ஜனங்கள் மத்தியிலே இந்த மனுஷனை எப்படி கொண்டு போறது? ஒரு நாளைக்கு பார்ப்போம் சொல்லி அவங்க திரும்பி போக இல்லை. ஆகவே நான் என்ன நம்புறேன் தெரியுமா? அந்த படுத்த படுக்கையாக கிடைக்கிற அந்த திமிர்வாதக்காரோட வியாதியை, அந்த மனுஷோட வியாதியின் நோயின் அந்த வேதனையை இந்த 4 பேரும் தங்களுக்கு இருக்கிற வியாதி போல அவர்கள் உணர்ந்திருக்காங்க. ஒரு மனுஷன் வியாதிப்பட்டால் அவர் எவ்வளவு வேதனைப்படுவான் என்பதை இந்த 4 பேரும் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே படுக்கையாக கிடந்த அந்த மனுஷனுடைய வேதனையை இந்த 4 பேரும் தங்களுடைய வேதனை போல, தங்களுக்கு வியாதி இருக்கிறது போல அவர்கள் உணர்ந்தபடியால் அவர்கள் திரும்பி போகல என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமோ? ஆச்சரியமாக இருக்குது, வீட்டுக்கு மேல கூரையில ஏறி என்ன செஞ்சிருக்காங்க? கூரைய பிரிச்சிருக்காங்க. பாருங்க, மேல ஏறி கூரைய பிரிச்சு அட அட, அடுத்தவன் வீடு, இரவல் சொந்த வீடு இல்ல, அடுத்தவன் வீட்டு கூரைய பிரிச்சு அந்த கூரையை திறப்பாக்கி அவனை என்ன செஞ்சிருக்காங்க? மேல இருந்த தட்டோடுகள் வழியாக. இதை ஒரு கற்பனையில பார்த்தா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இயேசு இருக்கிறாரு, பார்த்தா புஷ்ஷன் மேல ஒரு மேல இருந்து வருது ஒரு ஆளு. பாருங்க, 4 பேர் கட்டி இறக்குறாங்க. எனக்கு அறிமானவர்களே, நான் ஒரு காரியம் சொல்லணுமா? விசுவாசம் ஒருவேளை அடுத்தவன் வீட்டு கூரைய கூட திறப்பாக்குமோ? அவர்கிட்ட வீடு இல்லை, யாட்டியோ வீடு. ஆனால் அவர்கள் விசுவாசத்தினால் என்ன செய்திருக்கிறார்கள்? வீட்டை பிரித்து, கூரையை பிரித்து தரப்பாக்கி அந்த மனுஷனை படுக்கையோடு இறக்கிறாங்க. இது என்ன அடிப்படை தெரியுமோ? இயேசு கிறிஸ்து இந்த மனிதனுக்கு அற்புதம் செய்ய முடியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனுக்கு அற்புதம் செய்ய முடியும் என்கின்ற அசையாத விசுவாசம் இந்த 4 பேருக்குள்ள இருந்தபடியால் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அடுத்தவன் வீட்டின் கூரையை பிரித்து தரப்பாக்கி அந்த மனுஷனை கீழே அனுப்பியிருக்காங்க. பாருங்க, ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க ஏசுவாங்களோ, இவங்க பேசுவாங்க, அதையெல்லாம் இருக்கட்டும், அது என்ன கோர்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த மனுஷன் சுகமடைய வேணும், எப்படியாவது இந்த மனுஷனுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேணும், இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனுக்கு அற்புதம் செய்ய முடியும் என்கின்ற அசையாத விசுவாசம் அவர்களுக்குள்ள இருந்தபடியால் அவர்கள் அடுத்தவன் வீட்டு கூரையையும் திறப்பாக்கி அந்த மனுஷனை பொத்தண்டு கீழே இறக்கிறார்கள். பார்த்தாரு, கூரைக்கு மேல ஆக்கடிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, ஒருவர் வாராரு கழுத்துல தொப்படி கீழே. இந்த விசுவாசத்தை பார்த்த இயேசு என்ன செய்தார் தெரியுமோ? இங்கதான் முக்கியமான வசனம், என்ன தெரியுமோ? அந்த வசனத்தை படிங்க, 5வது வசனத்தை படிங்க.
இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு,
இயேசு அவ வீட்டை பிரித்து திறப்பாக்கினவர்களை அவன் வீட்டை பிரிச்சு கண்டு பார்க்கல. இயேசு எல்லாம் கவனிங்க. அடுத்தவன் வீட்டை நான் இருந்த வீட்டுக்கு கூறிய திறப்பாக்கிட்டானே பிரிச்சுதான் பார்க்கல. இயேசு என்னத்தை கண்டாராம்? அவர்கள் விசுவாசத்தை கண்டாராம். வீட்டை பிரித்தவர்கள் விசுவாசத்தை இயேசு கண்டாரு. அந்த அடிப்படையிலே இங்கு அற்புதம் நடக்குது. படிங்க தொடர்ந்து.
திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார்.
இப்ப என்ன கவனிங்க, இங்கதான் இருக்குது காரியம். இப்ப என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த வியாதிப்பட்டு கிடக்கிற இந்த மனுஷனை பார்த்து, இந்த திமிர்வாத காரனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ? நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. அந்த மனுஷனை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ? மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அட 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 அட, இது என்ன வார்த்தை? அவன் வியாதிப்பட்டு கிடக்கிறான், திமிர்வாதமா கிடக்கிறான். அவனுக்கு தேவை போற அற்புதம், அவனுக்கு தேவை ஆரோக்கியம். பட் இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இங்கதான் நமக்கு ஒரு காரியம் தெளிவாகுது, வெளிச்சமாகுது. என்ன தெரியுமோ, இந்த மனுஷன் வியாதிப்பட்டு திமிர்மாதமாக கிடந்ததுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமோ? அவன் செய்த பாவமா. இதை ஊடுருவி பார்த்த இயேசு கிறிஸ்து, இதை அறிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஏன் தெரியுமோ? இவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் இவனுக்கு அற்புதம் நடக்க முடியும். இவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் இவன் ஆரோக்கியம் அடைய முடியும். ஆகவே அந்த மனுஷனை பார்த்து நீ எழும்பி நடவேன்னு சொல்லல. ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, முதலாவது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆகவே அந்த மனுஷன் இப்படி தீவிரவாதமாக கிடந்ததுக்கு அடிப்படை காரணம் என்ன? அவன் தன் வாழ்விலே தேவனுக்கு விரோதமாக செய்த பாவமாகும். ஆகவேதான் இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதை கீழே நீங்க வாசித்து பாத்தீங்கடா. அதுக்கு பிறகுதான் சொன்னாரு, எழும்பு எழும்பு எழும்பு, நீ படுத்திருந்தது போது எழும்பி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். சொன்ன உடனே படுத்துக்கிட்ட மனுஷன் சட்டன் எழும்பினான். இதுவரை தன்னை சுமந்த படுக்கையை இப்ப அவன் சுமந்து கொண்டு போறான். ஓ, தட்டோட்டு வழியாக இறக்கப்பட்ட மனுஷன் இப்பொழுது வாசல் வழியாக கடந்து போகிறான். படுத்த படுக்கையாக வந்த மனுஷன் இப்பொழுது அற்புதத்தை பெற்று ஆரோக்கியத்தை பெற்று போகிறார். எனக்கு அருமையான உங்களே, வாழ்க்கையிலே நம்பிக்கையிட்டு நாதியிட்டு கிடந்திருந்த மனுஷனுக்கு ஆண்டவர் இயேசு ஒரு நொடிப்பொழுதுல அற்புதம் செய்து அந்த வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு வாழ வைத்தாரு. அன்பான ஜனமே, இந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தட்டோடிகள் வழியாக கீழே இறக்கப்பட்ட திமிர்வாத காரணிக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடியால் தான் நான் பேசுகிறேன் பாரு. சோ, பாவத்துக்கும் வியாதிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னேனே. அங்க 38 வருஷமாக வியாதிப்பட்டிருந்த மனுஷன், அவன் வியாதிப்பட்டது காரணம் என்ன? அவன் வாழ்க்கையிலே அவன் தேவனுக்கு ஒரு மனசு செய்த பாவனிச்சுதான். இங்க நாம பார்க்கிறோம், இவன் திமிர்மாதா கிடந்தது காரணம் என்ன? அவன் செய்த பாவம். ஆகவேதான் இயேசு அவரை பார்த்து சொன்னாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி. எனக்கு அறிமானவர்களே, வியாதி கொடுமையானது, ஆனால் வியாதியை விட கொடுமையானது பாவமாகும். இந்த உண்மையை ஒரு மனுஷன் உணர்ந்து கொள்வானாக இருந்தால், இந்த சத்தியத்தை தேவனுடைய பிள்ளைகள் சரியாக தெரிந்து கொள்வார்கள் இருந்தால், தேவனுக்கு விரோதமாக இலகுல பாவம் செய்ய மாட்டார்கள். பாருங்கள், ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்னாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வியாதி மிகவும் கொடுமையானது, ஆனால் நான் சொன்னது போல பாவம் அதை விட கொடுமையானது. ஏன் சொன்னது தெரியுமா? இப்ப என்ன கவனிங்க, வியாதி நம்முடைய சரீரத்தை மாத்திரம்தான் அழிக்கும், ஆனால் பாவமோ சரீரத்தை மாத்திரம் இல்ல, நம்முடைய ஆத்மாவையும் அழித்து நரகத்திலே தள்ள வல்லது. நரகத்திலே தள்ள வல்லது பாவம். ஆகவே எனக்கு அருமையான பாவத்தின் கொடுமை, பாவத்தின் விளைவுகள் பயங்கரமானது. ஆகவேதான் இயேசு சொன்னாரு, நீ இனிமேல் பாவம் செய்யாது, அதிக கேடானது உனக்கு வராதபடி இனிமேல் நீ பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது. இந்த வார்த்தையை இயேசு, இதே வார்த்தையை, இதே பதத்தை இன்னும் ஒன்றத்திலே ஆண்டவர் இயேசு பயன்படுத்தியிருக்கிறார். படிங்க யோவான் 8 சீக்கிரம் பாருங்க, யோவான் 8 11 வசனம் படிக்கிறேன், சீக்கிரம் படிங்க. யோவான் 8 எல்லாரும் திருப்பீங்க, இதே வார்த்தையை இன்னொட்டத்தில் இயேசு பயன்படுத்தியிருக்காரு. யோவான் 8:11 பாசி.
அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளா தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே.
இனி பாவம் செய்யாதீங்க, ஸ்டாப் சின்னிங், நோ மோர் சின் அகைன், பட் ஐ வில் ஹீல் யூ, நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உனக்கு விடுதலை தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, இனிமேல் பாவம் செய்யாது. இந்த சம்பவம் தெரியும் இல்லையா? பயங்கரமான பாவத்தில் கையுமையுமாக பிடிபட்ட ஒரு பெண், கொலைக்கு பாத்திரமாக நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டிய உறுதியை கொண்டு வந்து ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக அவர் விரல்கள் எழுதி கொடுத்தது பாருங்க. சுபத்திலே சுவரிலே சுவரிலே மெனே மெனே தெக்கல் உப்பாசின்னு எழுதின விரல்கள் அந்த கையுறுப்பு இன்றைக்கு மாமிசத்தில் வெளிப்பட்ட தரையில எழுதி கொண்டிருந்தது விரல்களால் பாருங்கள். எனக்கருமா அவருடைய எதிர்காலங்கள் எனக்கருமானவர்களை கல்லறிந்து கொல்லப்பட வேண்டிய சொல்லி கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட பெண்ணை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், நீ போ நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை அப்படின்னு அர்த்தம் என்ன, சிறியோர் தொடங்கி பெரியோர் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஏராளமான ஜனங்கள் அவள் கொல்லப்பட வேண்டும் என்கின்ற கொலை வரியோடு வந்து நிற்கிறார்கள். பட் இயேசுவோ அவர் வாழ வேண்டும் என்றார், ஜனங்கள் அவள் சாக வேண்டும் என்று. ஆனா இயேசுவோ இல்லை அவள் வாழட்டும் என்றார். ஏன் தெரியுமோ, அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்காக வந்தார். எனக்கு அறிமான தேவடைய ஜனமே, இனி பாவம் செய்யாதே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. அர்த்தம் என்ன தெரியுமோ, இந்த வார்த்தை ஆதாரம் என்ன தெரியுமோ, இந்த ஸ்திரியை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க அதிகாரம் உள்ள ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இனி ஒரு படி வேணுமோ கட்டுமோ, அவள் மேல கல்லறிய தகுதி உள்ள ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஏன், அவர் ஒருவர் தான் பாவம் செய்யாதவர். ஏன், இயேசு அவங்களை பார்த்து உங்களில பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை அவள் மேல எரிய, கல் எறியட்டான் சொல்லலே, உங்களில பாவம் இல்லாதவன் முதல் கல்லை அவள் மேல எறியட்டும். தட்டோ அவங்க மனசாட்சியில குத்துட்டு கடிந்து கொள்ளப்பட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப இயேசு சொன்னாரு, நானும் உன் ஆக்கினைக்கு தீர்ப்பு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல, ஆனா ஒன்று சொல்றேன், இனிமேல் பாவம் செய்யாது, இனிமேல் பாவம் செய்யாது, நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை வாழ வைக்கிறேன், நான் உனக்கு ரீசான்ஸ் கொடுக்கிறேன், நான் உனக்கு திரும்ப உனக்கு ஒரு வாழ்வு வாழு வாழ திரும்ப உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், ஆனா இனிமேல் பாவம் செய்யாது, இனிமேல் பாவம் செய்யாது. நான் முதல் சொன்ன வார்த்தை திரும்பவும் சபைக்கு சொல்கிறேன், தேவ சமூகத்தில் என்று இன்றைக்கு தேவன் நமக்கு அனுப்புகிற தேவனுடைய வார்த்தை இனிமேல் பாவம் செய்யாது. நான் முதல் சொன்னது போல வியாதியை பார்க்கலாம், நோயை பார்க்கலாம், கொடுமையானது பாவமாகும். இந்த பாவம் நம்முடைய சரீரத்தை மாத்திரமல்ல நம்முடைய ஆத்மாவை கெடுத்து நரகத்தில் தள்ள வல்லது. ஆகவே பாவத்தை கண்டு நாம் விலகி ஓட வேண்டியது அவசியமாகும். எனக்கறிமான தேவ ஜனமே, தேவன் வெறுக்கிற காரியம் பாவமாகும். பாவத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் நாம விளையாடக்கூடாது. பாவத்தில இருந்து விடுதலை பெறவும் பாவத்துக்கு மனம் திரும்பவும் தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுப்பார், ஒரு அவகாசத்தை கொடுப்பார். அந்த பாவத்திலிருந்து குறிப்பிட்ட நபர்கள் மனம் திரும்பவில்லை ஆனால் தேவனுடைய நியாயத்திருப்பு வெளிப்பட இடம் இருக்கு. இதற்கு உதாரணமாக வெளிப்படுத்தும் விஷயத்திலே ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேல் என்கிற ஒரு பெண்ணை பார்த்து அவள் மனம் திரும்பும்படியாய் நேரம் பெறப்படியே சொல்லிக் கொண்டு போற நீங்க வீட்டு, அவள் மனம் திரும்பும்படியாய் தவணை கொடுத்தேன். இப்படி அவர் சொல்றார், அவள் மனம் திரும்பும்படியாய் நான் கால அவகாசம் கொடுத்தேன், தவணை கொடுத்தேன், அவள் மனம் திரும்பாத பட்சத்தில் அவளை கட்டு கிடையாக்குவேன் என்று அவள் தன் பாவத்தினால தன்னை மாத்திரமில்லை சபையில இருக்கிற மற்றவர்களை கெடுக்கிறபடியால் அவள் மனம் திரும்பாத பட்சத்திலே அவளை கட்டல் கிடையாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவரைக்கு நியாய தீர்ப்பு கொண்டு வரதை நாம பார்க்க முடியாது. எனக்கு அறிமான தேவட ஜனமே, எனக்கு அறிமான தேவட பிள்ளைகளே, பாவத்தோடு விளையாடுகிறது பயங்கரமானது, பாவத்தோடு வாழுகிறது தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. ஆகவே பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேண்டாம் பாவம். தேவன் பாவம் என்றால் என்ன, தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள், தேவன வசனத்தை மீறுவது பாவமாகும். ஆகவே நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தேவன் அறிவார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆகவே பாவத்தை விட்டு விலகி தேவனோடு வாழுவோம். தேவனோடு வாழுகிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், பாவம் செய்கிறவர்கள் தேவனோடு வாழ மாட்டார்கள். ஆகவே நம்மையும் தேவனையும் பிரிக்கிற பாவம், தேவனுடைய முகத்தை மறைக்கிற பாவத்தை விட்டு தேவனுடைய பிள்ளைகள் நாம் மனம் திரும்பணும். வெளியரங்கமான பாவமாக இருக்கலாம், அந்தரங்கமான பாவமாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு தெரியாமல் அந்தரங்கத்திலே நாம சிக்கிக்கொண்டு கிடக்கிற பாவங்களாக இருக்கலாம், மறைவான பாவங்களாக இருக்கலாம். அவைகள் மனிதனுக்குத்தான் மறைவு, ஒழிய தேவனுக்கு மறைவாக ஒன்றுமில்லை. வாலிப தம்பி தங்கச்சிமார், அன்பு தம்பி தங்கச்சிமார், உங்களுடைய உள்ளத்திலே என்னுடைய உள்ளத்திலே நான் என்ன நினைவோடு வாழுகிறேன், என்ன நோக்கத்தோடு வாழுகிறேன், எப்படி இருக்கிறேன், எங்கு போகிறேன், என்ன செய்கிறேன், என்ன பேசுகிறேன், இவையெல்லாம் தேவனுக்கு வெளிச்சம் 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 என்று தேவ உணர்வோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆனாலும் தேவன் நம்மை நேசிக்கிறார் பாருங்க, தேவன் ஜனங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களையும் என்னை நேசிக்கிறபடியார். நாம் திரும்பும் வரை, நாம் மனம் திரும்பும் வரை நமக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்து காத்துட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமாரர் இருந்தார். அதுல இளையவன் அவன் என்ன செய்தான் தெரியுமோ, தகப்பனத்தில் கேட்டான், என் தகப்பனே சொத்திலே என் பாகத்தை பகுதியை பிரித்து தான் சொன்னார். ஏனென்றால் நான் தூரதேசத்துக்கு போறேன், துன்மார்க்கமாக வாழப்போகிறேன், உம்மோடு இருந்தா என் இஷ்டம் போல வாழ இயலாது, உம்மோடு இருந்தால் நாம் பாவம் செய்யலாது, உம்மோடு இருந்தா என் விருப்பங்களை நான் நிறைவேற்றலாம். ஆகவே எந்த மனசிலே மாமிசத்தில் இருக்கிற விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்ற வாலிப வயதில் வாழ்க்கையை விரும்பினபடி அனுபவிக்க நான் தூரமாய் போக போறேன். ஆகவே என் சொத்துல எனக்கு சேர வேண்டியது பிரிச்சு தான் சொல்லி ஆகவே தகப்பனுக்கு வேற வழியில வேதனையோடு பிரிச்சு கொடுத்தாரு. அவன் தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாக வாழ்ந்து தன் ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான். துன்மார்க்கத்திலே கெட்ட வாழ்வு, கெட்ட சிநேகத்தோடு சேர்ந்து அவன் தன் ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான். அதுக்கு பிற்பாடு அந்த தேசத்துல பஞ்சம் வந்த போது நாம் அறிவோமே, அனுப்பினார் ஆண்டவர் ஒரு பஞ்சத்தை, அனுப்பினார் ஒரு பஞ்சத்தை, அனுப்பினார் ஒரு பஞ்சத்தை. இப்பொழுது அவனுக்கு சாப்பாடு இல்லை, சொத்தெல்லாம் கரைஞ்சு போயிட்டது, கையில காசு ஒண்ணும் இல்லை. ஆகவே என்ன செய்யறது, வயது கடிக்குது, ஓடி போய் ஒரு குடியானத்துல ஒட்டிக்கொண்டா அவன் இவனை பண்டி மேய்க்கிறதுக்கு வச்சான் பாருங்க, எங்க இருந்தவன் எங்க வந்துட்டான் பாருங்க. தகப்பன் வீட்டுல ஒன்றுமில்ல, ராஜாவும் பிள்ளை போல இருந்தவன் இப்பயோ பண்டி மேய்க்கிற வேலைக்கு வந்து பண்டிகையோட பண்டிகையாக கிடைக்கிறார். எனக்கு அறிமுகங்களே வீட்டு நடந்துறது பண்டி சாப்பிடுகிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்காத அளவுக்கு போயிட்டான் பாரு. ஓ, இந்த நேரத்துல தேவன் சொல்லுது அவனுக்கு, எனக்கு அந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த நேரத்துல அவனுக்கு புத்தி தெளிந்த போது இருக்கு. அட்டா 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 அட்டா, இவ்வளவு நாளும் அவன் புத்தி மயங்கி போய் கிடந்திருக்கான். ஆகவே அந்த உலகத்தின் கவர்ச்சிகள், உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் சித்தின்பங்கள் வலை போல அவனை பிடித்துக் கொண்டது பார். சிக்கிக் கொண்டான் பாவங்களிலே, தவிக்கிறான் பாவத்திலே, தவிட்டு கூட கிடைக்கல பாருங்க, என்னே பரிதாபமான ஒரு வாழ்வு பாரு. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் யோசிக்கிறான், மனம் திரும்புகிறான், எழும்புவேன், போவேன், என் தகப்பிடத்துல போவேன், என் தகப்பனை உமக்கும் பரத்துக்கும் விரோதமாக பாவம் செய்து என்று வெளிப்படையாக சொல்லுவேன், என் தகப்பன் என்னை மன்னிப்பார் என்கின்ற உணர்வோடு எழுந்தான், ஓடினான், ஓடினான், ஓடினான் தன் தகப்பனை தேடி. படித்த பிள்ளைகிற ஒரு கதையோடு சொல்ல, ஒரு தகப்பனுடைய மகன் துன்மார்க்கமாக வாழ்ந்து தகப்பனை விட்டு போயிட்டார். இப்ப இவனுக்கும் இதே நிலைமை வந்த போது தன் தகப்பனத்துல திரும்பி வர விரும்பினான். ஆனா தகப்பன் தன்னை ஏற்றுக்கொள்வாரோ என்கின்ற ஒரு சலனம், ஒரு பயம். ஆகவே இன்னொரு மூலமாக தகப்பனுக்கு செய்தி அனுப்பினான், தகப்பனே நான் செய்தது பாவம், நான் ஒத்துக்கொள்றேன், ஆனா இப்பொழுது உடத்தில் திரும்பி வர விரும்புறேன், நீர் என்னை ஏற்றுக்கொள்றது உண்மையானால், நீர் என்னை ஏற்றுக்கொள்ள மனதானால், நம்முடைய வீட்டு முத்தத்திலே நிக்கிற அந்த பெரிய மரம் இருக்குது பாருங்க, அதுல ஒரு வெள்ள துணியை தூக்கி வையுங்க, ஒரு வெள்ள துண்டை கட்டி வையுங்க, நான் வருவேன், பார்ப்பேன், அதுல வெண்ட துண்டு தூங்கிக் கொண்டிருந்தால் உள்ள வருவேன், இல்லாத நான் போயிடுறேன் சொல்லி இன்னொரு செய்தி அனுப்பினேன். செய்தி தகப்பனுக்கு வந்தது. இப்ப தகப்பன் என்ன செய்தா தெரியுமோ, இந்த மகன் சொன்னதை கேட்டு வைத்துக் கொண்டார். சொன்ன நாள் வந்தது, மகன் பீதியாக நடந்து வருகிறார். அந்த வீடு நெருங்க நெருங்க அவனோட மனம் அடித்துக்கொண்டே இருக்கிறது. என்ன தகப்பன் அந்த வெள்ளை துண்டை கட்டி வைத்திருப்பாரோ, அல்லது கட்டாமல் விட்டுருவாரோ, என்னை ஏற்றுக்கொள்வாரோ, என்னை ஏற்றுக்கொள்வார் வைத்துக்கொள்ள மாட்டாரோ, அவன் இதயம் துடிக்குது. வீடு நெருங்க 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 பார்த்துட்டே வா, பார்த்துட்டே வந்த அவனுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன தெரியுமா, அவன் ஒரு துண்டை கட்டி வைக்க சொல்லி கேட்டா, இப்ப அவன் பார்க்கிறான் அந்த மரம் முழுவதும் வெள்ள துண்டுகளால் தொங்குகிறதை பார்த்தபோது அந்த மகன் உள்ளம் உடைந்தது. இப்படிப்பட்ட தகப்பனுக்கு விரோதமாகவா நான் பாவம் செய்தேன், இப்படிப்பட்ட தகப்பனுக்கு விரோதமாகவா நான் பாவம் செய்தேன் சொல்லி அது உள்ளம் உடைந்து நுறைங்கிறது பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனும் இப்படித்தான் இருக்கிறார். ஒரு தகப்பனை போல பெற்ற தாயினும் பார்க்க ஆயிரம் மடங்கு அன்புள்ளவராக நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், இந்த பாவத்திலிருந்து திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் தகப்பனை போல தாயை போல பார்த்துட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். உனக்காக எனக்காக, உன் வாழ்வையும் என் வாழ்வையும் அறிந்திருக்கிற தேவாதி தேவன், நீ மனம் திரும்ப வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு உனக்காக அவர் காத்திருக்கிறார், காத்திருக்கிறார், காத்திருக்கிறார். எனக்கருமான தேவ ஜனவே, தேவனுடைய பொறுமையை அற்புதமாய் எண்ணிறாரு. தேவனோடு நாம் விளையாடக்கூடாது, பாவத்தோடு விளையாடக்கூடாது, அது பயங்கரமானது. ஆண்டவர் கோபம் கொண்டாலோ நம்மை தப்புவிப்பவர் வேறு யார் உண்டு இந்த உலகத்தில்? ஆகவே பாவத்தை விட்டு பாவத்தை வறுத்து பரிசுத்தமாக வாழ, தேவனோடு வாழ நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். அதுவே தேவன் விரும்புகிற காரியமாகும். சரி, இப்ப நான் இந்த சப்ஜெக்டுக்கு போறேன். சொன்னது முகவரியா எனக்கு அருமாறுகளே, பாவம் பொல்லாதது என்பது நாம் அறிவோம், பாவம் தேவனுக்கு விரோதமானது என்பதை நாம் அறிவோம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், பாவத்தை விட்டு விட நமக்கு முடியல. இது பாவம், நான் செய்கிறது பாவம் என்று நமக்கு தெரியுது, அந்த அறிவு நமக்கு இருக்குது, ஆனா அந்த பாவத்தை விட்டுவிட நமக்கு முடியல. இங்கதான் நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள, இந்த பாவத்தில் இருந்து விடுதலை பெறுகிறது எப்படி? இந்த வாழ்விலே வெளியரங்கமாகவோ அந்தரங்கமாகவோ இருக்கிற பாவங்களில் இருந்து நான் விடுதலையாகிறது எப்படி என்பதை குறித்து நான் ஒரு 10 காரியங்கள் ஆலோசனையாகவும் சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது இந்த மனதில் தேவன் தந்த உணர்வு, நான் கடந்து வந்த பாதைகளும், சத்தியத்தின்படி கர்த்தருக்கு முன்பாக பாவத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள 10 காரியங்கள், வழிமுறைகளை நடைமுறையாக நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தயவு செய்து இதை கவனித்துக் கொள்ளுங்க, ஒரு வாழ்க்கையை கை கொள்ளுங்க. என் மனதின் நோக்கமும் நான் ஆண்டவரை நோக்கி செய்த ஜெபமும், சபையில் இருக்கிற ஒருவராவது பாவத்தோடு விளையாடக்கூடாது, ஒருவராவது பாவத்தின் வஞ்சனினால கடினப்பட்டு போயிடக்கூடாது, ஒருவராவது தேவன் நமக்கு வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது, ஒருவராவது பாவத்தினால நாம் தேவனை இருதயத்தை துக்கப்படுத்தக்கூடாது என்கின்ற உணர்வோடு தான் இந்த செய்திக்குள்ளே நான் வருகிறேன். எனக்கு அறிமானவர்களே, அதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க போறோம். கலாத்தியர்களே நிருபம் 5 அதிகாரம், கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. கலாத்தியர்களே நிருபம் 5 அதிகாரம் 19 வசனமா படிங்க. கலாத்தியர் 5 அதிகாரம் 19 வசனம் படிங்க சீக்கிரம்.
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன.
மாமிசத்தின் செயல்கள், அதாவது நம்முடைய சரீரத்தின் செயல்கள், நம்முடைய மாமிசத்தின் நம்முடைய சரீரத்தின் செயல்கள் வெளியரங்கமாக இருக்கிறது. மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசம் விரோதமாகவும் இச்சிக்கிறது. அது எத்தனை அவசரம் மேலுக்கு எத்தனை?
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது.
அதெல்லாம் கவனிக்க, இதைத்தான் நீங்க கவனிக்கணும். ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் என்ன செய்து போராடு, ஒன்று கொன்று, பிளஸ் அண்ட் மைனஸ். நான் சொல்றதை தயவு செய்து டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் ஹியர் அண்ட் தேர். இது பிசாசுடைய தந்திரம் பாரு. தேவ ஜனங்கள் தேவட வசனத்தை கேளாதபடி தந்திரமாக பிசாசு காரியத்தை நடத்துவான். இதை நான் பல விதத்துல பார்த்திருக்கேன். சரியான நேரத்துல பார்த்தா வேற எங்கேயா போடுவான். ஏன்னா அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் அவன் கேட்டு மனம் திரும்பி இருக்க கூடாது என்பதில் பிசாசு எவ்வளவு ஜாக்கிரதான் இருக்க நினைத்து என் மனம் வேதனைப்படும். கிடைக்காது கவனிங்க. ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அர்த்தமென ஒன்றோடு ஒன்று போராடு. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும், அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் இந்த போராட்டம் உண்டு 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 என்று சத்தியத்துப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த போராட்டம் நமக்கு இல்லை என்றால், நான் சொல்ல கவனிங்க, இந்த போராட்டம் நமக்குள்ள இல்லை என்றால், தேவனுக்கு முன்பாக நான் சொல்றேன், வெளிப்படையாகவே சொல்றேன், சத்தியத்தின்படியே சொல்றேன், நாம ரட்சிக்கப்படவில்லை. ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் உள்ளே ஒரு பெரிய போராட்டம். ஆகவே நான் சொல்லுகிறேன், உள்ளே தோற்று போனவன் வெளியையும் தோற்று போனான். வெளிப்படையாக பல காரியங்களை செய்து வெற்றிவாக சூடலாம், முடிசூடா மன்னனை போல இருக்கலாம், ஓ மனிதர்களுடைய பாராட்டு ஏராளமாக குவிந்திருக்கலாம், மாலைகள் கழுத்திலே இடம் கிடாமல் இருக்கலாம், ஆனா வெளியிலே உள்ளே தோற்று போனவன் வெளியில தோற்று போனான். அதாவது பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதுல தேவோட பிள்ளைகள் உள்ளே தோட்டு போயிட்டா அவங்களோட வாழ்க்கை செய்கிறார். நான் சொல்ற சத்தியத்தை தயவு செய்து விளங்கிக்கொள். எனக்கு தெரியும் நான் என்ன பேசுறேன்னு. தேவன் அறிவார் எனக்கு, நான் பேசுறேன்னு பேசல, தேவன் அறிவார். அவங்க எனக்கு அறிமான தேவோட பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளுக்குள்ளே நமக்குள்ளே அது 80 போனாலும் 80 போனாலும் இந்த போராட்டம் நமக்கு சாகும் வரைக்கும் இருந்துட்டே இருக்கு. இது சொல்லட்டுமா, மாமிசத்துல நாம இருக்கும் வரைக்கும் நமக்குள்ள ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடிட்டே இருக்கும். ஏன் தெரியுமோ, ஆவி எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானதையே நாடும். அது ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், சபைக்கு போகணும் சொல்லும், தேவ பிள்ளையோட அக்கியம் பச்சை சொல்லும், தேவனுக்கு கேட்டிருக்கிறது. ஏனால் நம்முடைய ஆவி மறுபடியும் பிறந்திருக்கிறது. திரும்ப சொன்ன கவனிங்க, ரட்சிப்பு என்கின்றது என்ன? நாம் நம்முடைய ஆவியிலே மறுபடி we have born again only in our spirit. That's why we call this is spiritual life. தமிழ சொன்ன கவனிங்க, ரட்சிப்பு என்கின்றது நம்முடைய ஆவியிலே நாம மறுபடி பிறக்கிறதா, நம்முடைய மைண்ட்ல பிறக்கிறது இல்ல, நம்முடைய ஆவியில மறுபடி பிறக்கிறோம். அவதான் இயேசு சொல்லுவார் இல்லையா, ஒருவன் மறுபடி பிறந்தால் ஒழிய அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டேன். சொன்ன அர்த்தம் என்ன, அன்றைக்கு இருந்த அதே மூக்கு தான் இருக்குது, அன்றைக்கு இருந்த அதே நாக்கு தான் இருக்குது, அன்றைக்கு இருந்த அதே ஹார்ட் தான் இருக்குது, அன்றைக்கு இருந்த அதே அவயங்கள் தான் இருக்குது, ஒன்று மாற்றம் இல்லையே. சோ மாற்றம் எங்கே, மாற்றம் எங்கே, மாற்றம் எங்கே, மாற்றம் எங்கே, இன் அவர் ஸ்பிரிட், நம்முடைய ஆவியிலே நாம மறுபடி பிறக்கிறோம். ஆகவேதான் இதை ஆவிக்குரிய வாழ்க்கை என்று அழைக்கிறோம். என்ன கவனிங்க, நாம ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே பாவத்தின் வஞ்சனையினாலே நம்முடைய ஆவி செத்து போய் கிடக்கிறது, தேவனோட தொடர்பு இல்லை. We have no any contact with the own mighty God. ஆனால் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி இப்பொழுது தேவனோடு தொடர்பு கொள்கிறது, தேவனோடு உறவாடுகிறது, தேவனை தேடுகிறது. சோ உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த ஆவிக்கும் நான் இருக்கிற மாமிசத்துக்கும் எப்பையும் ஒரு போராட்டம் ஆரம்பமாகும். இந்த ரட்சிப்பு நாளிலே இருந்து ஆவிக்கும் மாமிசத்துக்கு விரோதமான போராட்டம் ஆரம்பமாகிறது. சோ இந்த போராட்டம் நாம் நம்முடைய கண்களை மூடு வரைக்கும் தொடரும்படி சத்தியத்துபடி நான் உங்களை சொல்கிறேன். சோ ஆகவே இந்த போராட்டத்துல நாம தோத்து போயிடக்கூடாது. தம்பி தங்கச்சி அண்ணமாறு அக்கமாறு நான் பாரத்தோடு சொல்றேன், ஒருவேளை நீ படிப்புல தோத்து போயிருக்கலாம் பரவாயில்ல, தொழில தோத்து போயிருக்கலாம் பரவாயில்ல, ஆனா இந்த ஆவிக்குரிய வாழ்வில மாத்திரம் நீ தோத்து போயிருக்கூட பாரு. ஏன் தெரியுமா, இதுல நாம தோட்டு போயிட்டோமா இருந்தா நமக்கு நரகம் நரகம் தான். ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவோட ராஜ்யத்தை இழக்கிறதுக்கு இடம் இருக்குது என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே பாவத்தோடு நாம விளையாடக்கூடாது. தேவன் அறிவாரு, எப்பொழுது நாம மனம் திரும்பும் சொல்லி தேவன் காத்துட்டே இருக்கிறாரு. மற்றவர்களுக்கு மறைவாக்கம் அந்தரங்கத்திலே நாம சில காரியங்களை தேவனுக்கு விரோதமாக செய்து கொண்டிருந்தாலும் தயவு செய்து இன்றைக்கு நீயும் நானும் மனம் திரும்பவனும், தேவன் உனக்காக எனக்காக காத்திருக்கிறார். ஆகவே ஆவி மாமிசத்து விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிறது. ரட்சிக்கப்பட்ட நாளிலே இந்த போராட்டம் ஆரம்பமாகிறது. நான் கண்ணை மூடும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். இந்த போராட்டத்தில் நாம தோற்று போல்வோம் என்றால் நாம் நரகந்தான். ஆவிதால் வெளிப்படுத்தி வாசிக்கிறோம், ஜெயங்கொள்ளுகிற நிபுணோ ஜெயங்கொள்ளுகிற நிபுணோ. ஏழு சபைக்கும் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கடிதம் எழுதுகிறார் இல்லையா, ஜெயங்கொள்ளுகிற நிபுணோ ஜெயங்கொள்ளுகிற நிபுணோ. பாவத்துக்கு விரோதமாய் போராடி ஜெயங்கொண்டு தேவ ராஜ்யத்துக்கு சேர தேவன் நம்மை அன்போடு அழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாது. நேரம் போகிற முடியாது, இப்பொழுது நான் காரியத்துக் கொண்டு வருகிறேன். இவ்வளவு நேரம் பாவத்தை குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா, இப்பொழுது பாவத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள பத்து வழிமுறைகள் நடைமுறை காரணங்கள் காரியங்கள் ஆலோசனையாகவும் தேவ சத்தியத்தின்படி சீக்கிரமாக நான் சொல்லுகிறேன். தயவு செய்து இந்த மனதில் எடுத்துக்கொள்ளுங்க. எப்படியாவது நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டு. சரி, நம்பர் ஒன் படிப்போம். 119வது சங்கீதம் சீக்கிரமா பாருங்க. 119வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிப்போம். 119வது சங்கீதம் 11வது வசனம் வாசி.
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத
உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு
உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
திரும்ப படிங்க.
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு
உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
உமது வசனத்தை உம்முடைய வார்த்தையை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். இப்ப கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் பேசுகிறேன், அல்லது ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சத்தியத்தை சொல்ற கவனிங்க. நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு முதல் படி என்ன தெரியுமோ, தேவனுடைய வசனத்தை வேதத்தில் இருக்க தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசித்து 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 அதை நேசித்து நம்ம இருதயத்துல அதை சேர்த்து வைக்கணும். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் தான் நம்மை பாவத்திலிருந்து பாதுகாக்கும். என்ன தெரியுமோ, தேவனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை நாம் செய்ய போகும் போது இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவ ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுவார். இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவ ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் உணர்த்துவார். ஏனென்றால் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, ஆகவே தேவ ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். நீ செய்கிறது பாவம், நீ சொல்லுகிறது பாவம், நீ போகிற இடம் பாவம், உண்ட ஃப்ரெண்ட்ஷிப் பாவம், இது எல்லாவற்றையும் அந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவன் நமக்கு உணர்த்துவார். ஆகவே எனக்கு அதிகமான தேவனுடைய பிள்ளைகளை சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, நாம பாவத்திலிருந்து விடுதலையாகாமல் இருக்கிறதுக்கு பிரதான காரணம் என்ன தெரியுமோ, நம்முடைய இருதயத்துல தேவ வசனம் இல்லைங்க. பத்தி போன குளம் போல, வறண்டு போன கிணறு போல கிடைக்குது நம்முடைய இருதயம். சத்துரு வந்து கூத்தாடுவான் உள்ள வந்து, ஒரு மேடையில நாடகம் ஆடுறது போல பிசாசு வந்து நம்முடைய இருதயத்துல டான்ஸ் ஆடுவான் பாருங்க. ஏன் தெரியுமோ, நம்முடைய இருதயத்துல தேவனுடைய வசனம் இல்ல, தேவையில்லாத காரியங்கள் உள்ளே இருக்குது. அது பிசாசுக்கு நல்ல ஆயுதம் பாருங்க. நம்ம தந்த வழியில நடத்துறதுக்கு எலும்பு துண்ட போட்ட நாய் பின்னால போறது போல, பள்ளத்தை நோக்கி ஓடுகிற வெள்ளத்தை போல, மனுஷன் பாவத்துக்கு பின்னால போறதுக்காக நமக்குள்ள பிசாசு உலக காரியங்களை நிறைச்சி வச்சிருக்கான் பாருங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா என்பதை நீ யோசிச்சு பாரு. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், தேவ சமூகத்துல ஏன் நாம இப்படி இருக்கிறோம், ஏன் நாம இப்படி வாழணும், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை அறிந்திருக்கிறோம், வேதம் கையில இருக்குது, ஆண்டவரை ஆராதிக்கிறோம், பின்ன ஏன் நம்முடைய வாழ்வில் மாற்றம் இல்லை, நம்முடைய வாழ்வில் திருப்பம் இல்லை, வை என்னதான், தேவனுடைய வசனம் இருக்க வேண்டிய இடத்துல தேவனுடைய வார்த்தை இல்லையே. ஆகவேதான் நமக்கு இந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து இன்று வரைக்கும் ஒரு விடுதலை. சரி, நான் இப்படி பேசுகிறேன் கவனிங்க. இப்ப பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. சோ ஆசரிப்பு கூடாரத்துல பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று மூன்று பிரிவு உண்டு. இதனை ஆரம்பிங்க. சோ மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறது என்ன தெரியுமோ, ஒன்றே ஒன்றுதான் இருக்கு. மகா பரிசுத்தில இருக்கிறது ஒன்றே ஒன்று, அது தேவனுடைய பெட்டி. இந்த பெட்டி, இந்த பெட்டிக்கு மேல ரெண்டு கேருபீன்கள் இருக்கும். அந்த ரெண்டு கேருபீன்கள் மத்தியிலே அந்த பெட்டி இருக்கும். அந்த பெட்டியின் மத்தியில தான் தேவன் மோசையோடு பேசுற சத்தத்தை அவன் கேட்பான்னு சொல்லி வாதிட்டு. இப்ப நான் சொல்ல வர காரியம் தெரியுமோ, அந்த கேருபீன்கள் மத்தியில இருக்கிற பெட்டிக்குள்ள, பெட்டியில இருக்கிற விசேஷம் என்னங்க, அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுமோ, சீனாய் மலையிலே தேவன் தன்னுடைய விரல்களினாலே எழுதி கொடுத்த வார்த்தைகள், கட்டளைகள். தேவன் நாம் வாழ, தன் ஜனங்கள் வாழ வேண்டும் என்று எழுதி கொடுத்த தேவ வசனங்கள், அழியாத தேவோட வார்த்தைகள், கட்டளைகள் தான், தேவோட வசனங்கள் தான், தேவோட வார்த்தைகள் தான் அந்த பெட்டிகளை இருந்தார். அப்ப எதற்கு தேவன் முன்னுரிமை கொடுத்திருக்கார் பாரு. சோ தேவன் முன்னுரிமை கொடுத்த தேவனுடைய வசனங்கள், அந்த பெட்டிக்குள்ள இருந்த அந்த வார்த்தைகள், தேவ வார்த்தைகள் இந்த பெட்டிக்குள்ள வரட்டுமேயா, இந்த இருதயத்துக்குள்ள வரட்டுமே. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறபடி அவருடைய நடைகளில் ஒன்று பிசகுவதில் என்று வேதம் சொல்றது. சிறு பிள்ளைகளுக்கு, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வசனத்தை பாடமாக்கு, பாடமாக்குன்னு சொல்லி நாம சொல்லுகிறோமே, தப்பில்ல, நல்லது, கீப்பிட்டோம். ஆனால் பரிதாபம் என்ன தெரியுமோ, வளர்ந்து பெரியவளாக நமக்கு வேத வசனம் நம்ம தெரியும், ஐயோ யூதா நிருபத்தை தட்டுன்னு சொன்னா எங்க இருக்குது யூதா நிருபம் சிலருக்கு தெரியல பாருங்க. எனக்கு அருமையான தேவன், ஆனால் ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் வெக்கம் பாருங்க, மில்லத வேதனை பாருங்க. இவைகளை யாருக்கு சொல்லுது, தேவன் அறிவார். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நாம இருக்க போறோம் அப்படி. ஆகவேதான் நமக்கு குறிப்பிட்ட பாவங்கள் இருந்து நமக்கு விடுதலை இல்லை பாருங்க. ஆகவே இந்த கருமான தேவ ஜனமே, பாவத்திலிருந்து விடுதலை பெற முதலாவது தேவனுடைய வசனத்தை உள்ள இருதயத்துல நிரப்பு, என்ன இருதயம் நிரப்பணும். இல்லையே நமக்கு பாவத்தின் மேல வெற்றி என்பதை நாம் நினைத்து பார்க்கறதுல அது ஒரு விடுகதை போல போய் வழி இருக்குது, மார்க்கம் இருக்குது, அதன் வழி நடந்தமாக இருந்தால் பாவத்துக்கு நாம தப்பித்துக் கொள்வோம், அழுது போனால் பாவம் நம்ம மேற்கொள்ளும். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, ரெண்டத்தை ஒன்றுதான் நடக்கும். ஒன்று பாவம் நம்மை மேற்கொள்ளும், அழுது போனா நாம் பாவத்தை மேற்கொள்ளும். ஒரு பாவம் நம்மை மேற்கொள்ளணும், அழுது போனா நாம் பாவத்தை மேற்கொள்ளணும். ரெண்டத்தை ஒன்றுதான் நடக்க போகுது. ரட்சிக்கப்பட்ட என்னை சேர்த்து சொல்ற தேவ சமூகத்துல கேளுங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் இதுதான் நடக்க போகுது. ஒன்று பாவம் நம்மை மேற்கொள்ளணும், அழுது போனா நாம் பாவத்தை மேற்கொள்ளணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். அந்த பரிதாபம், கட்சிக்கப்பட்ட அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு சில பாவத்துக்கு அடிமையாக கிடைக்கிறது பிசாசுக்கு கொண்டாட்டம் இல்லையா. எனக்கு அருமையான குழு, உன்னை படைத்த தேவனை நீ எப்பொழுது மகிமைப்படுத்த போறாய், நீ ஆராதிக்கிற தேவனை எப்பொழுது நீ உயர்த்த போகிறாய், நம்முடைய வாழ்வில் இருக்கிற பாவங்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கும் பொழுது நாம் செய்கிற ஆராதனைகளும் தொழுகைகளும் ஜபங்களும் எப்படி தேவனுக்கு மகிமையாக இருக்கும். ஆகவேதான் நான் உங்களுக்கு அறையூகல் விடுகிறேன், அந்த ரங்கத்திலும் படி ரங்கத்திலும் இருக்கிற பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்பி நம்ம படை செய்த தெய்வத்தை, நாம் நம்மை உண்டாக்கின தெய்வத்தை, நமக்காக சிலுவையில் அறைந்த அறையப்பட்ட ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமையாக அவருக்கு பிரியமாக வாழ நம்முடைய வாழ்வில் இருக்கிற பாவங்களை விட்டு நாம் மனம் திரும்பும் போது தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்வில் செயல்பட ஆரம்பிக்கும். எனக்கு அறிமானவர்களே, தேவ பொருளை சீக்கிரம் நம்பர் ஒன், பாவத்திலிருந்து விடுதலை பெற முதலாவது தேவோட வசனத்தை வாசித்து படியுங்கப்பா, படியுங்க ஆண்டவத்து வேதத்தை படியுங்கப்பா. பிள்ளைகளுக்கு சொல்வது போல சொன்ன கொஞ்சம் படியுங்க. அக்கா மாறு, தங்கச்சி மாறு, அம்மா மாறு, ஐயா மாறு, தம்பி மாறு, கொஞ்சம் படியுங்க, வேதத்தை படியுங்க, ஆண்டவோட வேதத்தை வாசியுங்க, வாசியுங்க, படியுங்க. அந்த வேதத்தை படிக்கிற நேரம் உங்க வாழ்வில் வீணாகாது. எனக்கு அருமையாக வாசித்து வாசித்து அதை பைசாட் பண்ணுங்க, கொண்டு வாங்க இருதயத்தில். இது ஒரு பொக்கிஷம் என்று சொல்றாரு. எண்ணத்தை சேர்த்து வச்சிருக்கிறோம், உலகத்தின் காரியங்களை உள்ள சேர்த்து வச்சிருக்கப்படியே நம்முடைய எண்ணங்களே கெட்டு போய் கிடைக்குது. ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்குதோ அதைத்தான் அவன் சிந்திக்க போறான். ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்குதோ அதைத்தான் அவன் பேசுவான். அவதான் சொன்னாரு, மிருதயத்தை நிறைவினாலே வாய் பேசும். இப்படியே நானும் பேசிக் கொண்டிருக்கலாம் நேரம் போது. எனக்கு அதிகமான தேவோட பிள்ளைகளை, முதலாவது பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக தேவோட வசனத்தை நாம் இருதயத்தை சேர்த்துப்போம். நம்பர் டூ, ரெண்டாவது சங்கீதம் முதலாம் அதிகாரம், சீக்கிரம் பாருங்க. சங்கீதம் முதலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை வாசி.
துன்மார்க்களுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து.
இப்ப கவனிங்க, சோ பாவியோட வழியில் நில்லாத, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராத, நடவாத, நில்லாத, உட்கார. சரி, இப்ப கவனிங்க, முதலாவது பாவத்திற்கு விலக தேவ வசனத்தை நம்முடைய இருந்தது நம்ம கொண்டு வரும். நம்பர் டூ, பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள கேளுங்க, பாவ சூழ்நிலைகளை விட்டு நமக்கு விலக தெரியும். சரிதான், ஆனா எனக்கு அந்த இடத்திலிருந்து விலக விருப்பம் இல்லாத இப்படி நீ சொல்லுவாயா இருந்தா. இப்ப நான் உனக்கு தீக்கம் சொல்றேன் கேளு, தீக்கிரசனம் விடாத. நான் உனக்கு சொல்றேன் சொல்லு, தீக்கிரம். இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தை நீ கேட்டு இந்த பாவ சூழ்நிலை நீ விலகாவிட்டால் நாட்கள் வரும், நீ அந்த குறிப்பிட்ட பாவத்தில் வழிவகு தவிர்க்க முடியாது. அதுக்கு பிறகு நீ கதறுவாயோ, கண்ணீர் விடுவாயோ, கர்த்தாவே என்னை மன்னியும் சொல்லுவாயோ. லோர்ட் இஸ் ஸ்பீக்கிங் வித் யூ டுடே. டோன்ட் க்ளோஸ் யுவர் ஈஸ். பாவத்திலிருந்து நம்மை பாதுகாக்க பாவ சூழ்நிலைகளை விட்டு நாம விலகணும். யோசிப்பட வாழ்வில் நடந்து பாவ சூழ்நிலை விட்டு ஓடினா பாரு. நான் தான் பெரிய பரிசுத்தவா, நான் என் தகப்பனுக்கு பிரியமானவன், நான் என் தேவோட இருதயத்துக்கு ஏற்றவன். ஆகவே பாவம் இருந்தா எனக்கு என்ன, அதோட நான் இருப்பேன் இந்த இடத்துல, அங்கதான் இருப்பேன். அதுதான் அப்படியெல்லாம் அவன் கதைக்கல, அப்படிதான் சொல்லல. எனக்குதான் பாருங்க, இந்த இடம் நமக்கு ஏற்றதல்ல, ஒத்தமாக வந்தான். இவ்வளவு பெரிய பரிசுத்தவானே, இவ்வளவு பெரிய பரிசுத்தவானே, பாவ சூழ்நிலை விட்டு ஓடுறான் பாருங்க. ஓடுற தம்பி, தங்கச்சி, 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 தம்பி மாறு, உன்னை கெடுக்கு இருக்கிற பாவ சூழ்நிலை விட்டு நீ ஓடணும். உனக்கு தெரியுது இல்லவா இதுல ஏதாவது சம்திங் ரோங் என்று உனக்கு தெரியுது இல்லவா? ஆகவே அந்த இடத்தை விட்டு விலகு, அந்த குறிப்பிட்ட நபரை விட்டு விலகுன்னு சொல்றேன். ஏ, இதை கவனிங்க, தேவனை துக்கப்படுத்தி நமக்கு ஒரு சந்தோஷமா, கொஞ்சம் யோசி. ஆண்டவரை துக்கப்படுத்திக் கொண்டு நாம பாவம் செய்து சந்தோஷப்படுறோம், இந்த பாவத்துல ஒரு சந்தோஷம் இருக்குது. அட்டா அட்டை, இதே சொல்ற கேளுங்க, பாவத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்கு என்று வேதம் தான் சொல்றது. எப்படி பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்துக்கு வாசித்து பாத்தீங்கன்னால், மோசை குறித்து சொல்லப்படும் சொல்லும் பொழுது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து, அனித்தியமான பாவ சந்தோஷம். அட அட அட, எனக்கு தெரியல இந்த நிக்க அந்த அனுபவம், ஆனா சில பேர் குடிஜா பாருங்க, அட 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 அட, என்ன சிரிப்பு பாருங்க, கவலைகள்லாம் பறக்குது பாருங்க, எங்கேயோ அந்தரத்துல பறக்கிறது போல இருக்கு. எங்க ஊர் பக்கம் நான் பார்த்திருக்கேன், குடிச்சிட்டு வந்தா சத்தம் போட்டு இல்லாத கூட்டு பாட்டெல்லாம் வரும் பாருங்க. அட 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 அட, அண்ணா பெரிய புலவராகவே மாறிடுவார். அங்க வெட்கம் இருக்காது, துக்கம் இருக்காது, எது அந்த போத அடங்கும் வரது. அது போச்சுது, அது புற போச்சுது இல்ல. எனக்கு அறிவாரு தேவஜனம், இதைத்தான் வேதம், அனித்தியமான பாவ சந்தோஷம். அது தேவனை துக்கப்படுத்தி நமக்கு ஒரு சந்தோஷமா, இப்படிப்பட்ட மனுஷன் தேவனை பிரியப்படுத்த முடியுமா, இப்படிப்பட்ட மனுஷன் தேவனை மகிமைப்படுத்த முடியுமா, சிந்தி. ஆகவே பாவ சூழ்நிலைகளை விட்டு பரிசுத்தமா யோசிப்பு, பாவ சூழ்நிலை விட்டு விலகோடு. ஆனா ஆனா சிம்சோன் பயங்கரமான பராக்கிரமசாலி, தேவ ஆவிய பெற்றோம், ஆனா அந்த மனுஷனுக்கோ பாவ சூழ்நிலை விட்டு ஓட தெரியல, பாவ சூழ்நிலை விட்டு ஓட தெரியல, அவனாகவே அதுல போய் சிக்கிக் கொண்டான் பாக்குறோம். இந்த கருமையான இவைகளெல்லாம் குறித்து நான் விவரமாக பேசும்படி அவசியம் இல்லை, நீங்க தான் அறிவீங்களே. நான் சொல்லுவார காரியம் தெரியுமா, தேவனுடைய பிள்ளைகள் நாம் பாவ சூழ்நிலைகளை விட்டு விலக்கினால் நம்ம பாவத்திலிருந்து பாதுகாக்கிறது சாத்தியமாக கட்டளை. நாம பேசுவோம் நம்ம திரு பேரப்பொரு மூன்றாவது காரியம், பாவத்திலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள மூன்றாவது காரியம், பாவத்தை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியாட வல்லமை. The anointing of the Holy Spirit is very important. Protect from every evil thing. கவனிங்க, மூணாவது காரியம் பாவத்தில் நான் சொல்லலை. கவனிங்க, இதை நான் திரும்ப பேசுறது எனக்கு தெரியாது, பட் எனக்கு ஆண்டவர் தந்த வார்த்தையின்படி நான் பேசுறேன். பிள்ளைகளுக்கு பெற்றோர் புத்தி சொல்ல முடியும், அதுக்கு மேல என்னதான் செய்ய முடியும்? எனக்கு அறிமுகம். கவனிங்க, பாவத்திலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள, பாவம் செய்யாமல் இருக்க நமக்கு பரிசுத்தாவுடைய வல்லமை வேண்டும். இன்றைக்கு நான் சொல்ல கேளுங்க, இன்றைக்கு ஞானஸ்தானம் பண்ணுது, மனம் திரும்பி முழுக்க ஞானஸ்தான தண்ணி ஞானஸ்தானம் பெற்றாலும் பலர் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை இன்னும் பெறாமல் இருக்கிற படியால் தான் அவர்களுக்கு சத்தியத்தின்படி வாழ முடியல, பாவம் செய்யாமல் இருக்க முடியல. ஏன் தெரியுமோ, நம்முடைய சுய பலத்தில் நம்முடைய மாமிச பலத்தில் பாவத்தை நாம மேற்கொள்ள முடியாது. இந்த உண்மையை நாம என்றைக்கு அறிகிறோமோ, இந்த சத்தியத்தை என்றைக்கு நாம விளங்கிக் கொள்றோமோ, அன்றைக்கு நாம முழங்கால்களை முடக்கி தேவனை நோக்கி கதறுவோம். கத்தாவே உம்முடைய ஆவியான இதை கேளுங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல கேளுங்க, ஆண்டவரே ஃபில் வித் த ஹோலி ஸ்பிரிட். இந்த வெளியில போனா பாவம் எங்க பார்த்தாலும் பாவம் தலை விரிச்சு ஆடுது பாருங்க, எங்க பார்த்தாலும் பிசாசுடைய கொட்டம், எங்க பார்த்தாலும் வெளிப்படையாக ஐயோ இந்த தேசங்களிலே, இந்த ஐரோப்பிய தேசங்களிலே பாவத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கிறார்கள், பாவ காரியங்கள் தொழிலாக செய்யறதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கிற அலங்கோல காரியங்கள், அந்தரங்கத்தில் நடக்கிற காரியங்கள், அம்பலத்தில் வருகிற காலம் நேரம் இது இவைகளை சொல்லுவது இந்த இடத்துல கூடாதாக இருந்தோம். விரும்பாதபடியா என் கருமான தேவடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட கொடிய காலம் இது. அவன் இப்படிப்பட்ட காலத்தில் தம்பி தங்கச்சி வாலிப நாட்களிலே நீ தேவனுக்கு என்று வாழ வேண்டுமாக இருந்தால், பாவத்துக்கு விலகி ஓட வேண்டுமா இருந்தால், பரிசுத்தமாக நீ வாழ வேண்டுமாக இருந்தால், வாலிப நாட்களில் தேவனை பிரியப்படுத்த வேண்டுமாக இருந்தால், உனக்கு அவசியம் தேவை பரிசுத்தாவுடைய அபிஷேகம் பாருங்க, பரிசுத்தாவுடைய வல்லமை பாருங்க. இவைகளை குறித்து விரிவாக பேசலாம், ஆனால் நமக்கு நேரம் போதாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே நாளில் நடந்த காரியத்தை நாம் அறிவோமே. எனக்கு அறிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறுவதற்கு முதல் அப்போஸ்தலர்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருந்ததை நாம் அறிவோமே. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றபோது அவருடைய வாழ்க்கை அப் அண்ட் டவுனாக மாறிவிட்டது. அந்த ஆவியானவர், அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கி வந்த அதே ஆவியானவர் உனக்கும் தேவை. அந்த ஆவியின் நிறைவு உனக்கும் தேவை, அந்த ஆவியின் அபிஷேகம் உனக்கும் தேவை. அப்பாடா, அபிஷேகத்தினால் உண்டான அழகான மாற்றங்கள் அட அட விவரிக்க நேரம் போதாது. எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 120 பேருக்கும் மாத்திரம்தான் அந்த ஆவியின் நிறைவு அபிஷேகமா இல்லை, உனக்கும் எனக்கும் தர தேவன் அப்பத்தை கேட்டா கள்ள தர மாட்டேன்னு சொல்லி இதைத்தானே ஆண்டவர் சொன்னாரு. ஆகவே ரட்சிக்கப்பட்ட நான் சொல்ற கேளுங்க, எனக்கு தெரியும் சபையில சிலர் இன்று வரைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிறாங்க, இதை குறித்து வேதனையாக இருக்கிறது. எனக்கு அறிமான தேவட பிள்ளைகளே, முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவர் என்ன நிறப்பும் உம்முடைய ஆவினால் உமக்கு விரோதமா பாவம் செய்யாத படிக்கும், உம்முடைய சத்தியத்தின்படி நான் வாழவும், உடைய சித்தத்தை செய்யவும் நிரப்பும் உம்முடைய ஆவினா, உம்முடைய ஆவியால நிரப்புங்க, உம்முடைய ஆவியால நிரப்புங்கன்னு சொன்ன நாம கேட்கும் பொழுது உண்மையாய் கூப்பிடுற யாவருக்கும் செவி கொடுக்கிற ஆண்டவர் உண்மையும் தன்னுடைய ஆவியினால நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியாடைய பலம் இல்லாமல் நாம் பாவத்துக்கு விரோதமாய் போராட முடியாது. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பாவம் செய்யாதபடி நமக்கு பலம் தருகிறார், நம்மை பராக்கிரமசாலியாக மாற்றுகிறார், சத்துருக்கு விரோதமாக நிற்கத்தக்கதாக, பிசாசின் கோட்டைகளுக்கு உடைக்கத்தக்கதாக தேவன் தன்னுடைய ஆவியினால நம்ம நிரப்புகிற பாருங்க. உள்ளே இருக்கிற பலம்தான், உள்ளே இருக்கிற அந்த ஆவியின் பலம்தான், அந்த வல்லமை தான் தேவனுக்காக காரியங்களை நடத்துகிறது பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டார். ஆகவே மூன்றாவது காரியம், பாவம் செய்யாமல் இருக்க பரிசுத்தாவியின் வல்லமை அபிஷேகம் நமக்கு மிக மிக அவசியம். நம்பர் 4, பாவம் செய்யாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள சொல்ற கேளுங்க, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் அந்நியோன்யமும் மிக மிக அவசியமாகும். அவ்வப்போது இந்த சத்தியங்களை நான் சொல்லிக் கொண்டு வர்றது வந்து நேற்று ஞானஸ்தான ஆராதனை விசாரியாக தொட்டேன் என்பது அருவி கவனிங்க. நான் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நடைமுறை ஒரு ஆலோசனை சொல்றேன் கேளுங்க, பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை அந்நியோன்யத்தை நாடு. படிந்த ஒரு வசனம் படித்த அப்போஸ்தலர் 2:42 வசனம் சீக்கிரம் படிங்க. அப்போஸ்தலர் 2,
அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் விட்டுதலிலும் செபம் பண்ணுதலிலும் உறுதியாக இருந்தார்கள்.
அந்நியோன்யத்தில் நம்ம கவனிங்க, இப்ப யார் இவர்கள்? கட்சிக்கப்பட்ட 3000 பேர். இப்பதான் சபை ஆரம்பமாகுது. நான் சொல்றதுக்கு தயவு சொல்றது சிந்திங்கம்மா, சிந்திங்க. இப்பதான் சபை ஆரம்பமாகுது, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இந்த ரட்சிக்கப்பட்ட 3000 பேரும் அவருடைய வாழ்க்கை அப் அண்ட் டவுனாக மாற இப்ப ஐக்கியத்தை எங்க வச்சுக்கொண்டாங்க, அந்நியோன்யத்தை எங்க வச்சுக்கொண்டாங்க? அப்போஸ்தலரோட தேவ ஊழியர்களோட தங்களுடைய ஐக்கியத்தையும் அந்நியோன்யத்தையும் உறவையும் பலப்படுத்திக் கொண்டாங்க. இதனால் என்ன, இது நடந்தது என்ன, அவங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை சீக்கிரத்தில் தொழித்தது, அவர்கள் பலம் அடைந்தார்கள், தேவனுக்கு சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். ஏன் தெரியுமோ, நான் அடிச்சு சொல்ற தேவ சமூகத்தில் இன்றைக்கு சில தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு நிமிந்து நடக்க முடியாமல் எவ்வளவு நிபுற முடியாத 18 வருஷம் கூலி போல சபைகளில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, என்ன தெரியுமோ, அவர்களுக்கு உலகத்தோடு இருக்கிற நெருங்கின அத்தியம் தான் அவர்கள் தேவனுக்குள்ள நிபுற முடியாமல் இருக்கிறது. உண்மைப்படி நான் உங்களுக்கு சொல்றேன், ஏனென்றால் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையில் எழுதப்பட்டிருக்கிறது. சோ நம்முடைய அத்தியம் மிக முக்கியம் என்று அடிக்கடி நான் சபையில வலியுறுத்துவது உண்டு. எங்களுடைய அத்தியம் பிதாவாகிய தேவனோடு குமாரனாகி கிறிஸ்துவோடு இருக்குது என்று அப்போஸ்தலன் யோவான் அறைகூவல் உடைக்கிறார். அந்த சத்தியத்தை இன்றைக்கு நானும் சொல்லுகிறேன். எனக்கு அதிகமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அத்தியம் தேவ பிள்ளைகளுடைய அத்தியம் அவவிசுவாசியோடு இருளில் இருக்கிற ஜனங்களோடு நாம் அத்தியத்தை வைத்துக் கொள்ளும் பொழுது அல்ல கவனிங்க, ஒன்று நமக்குள்ளே இருக்கிற பழக்கம் பழக்கங்கள் அவர்களுக்குள்ள போகணும், அல்லது போனால் அவர்களுக்குள்ளே இருக்கிற பழக்க பழக்கங்கள் நமக்குள்ள வரட்டும். அதர்வேர்ட்ஸ், மாற்று முறையில் சொல்ல போனால், ஒன்று இருள் வெளிச்சத்தை ஓவக்கம் பண்ண மேற்கொள்ள வேண்டும், அல்லது வெளிச்சம் இருளை மேற்கொள்ள வேண்டும். ரெண்டு தவறுதான் நடக்கும். ஒன்று நாம் அவர்களை போல மாறணும், அல்லது அவர்கள் நம்மை போல மாறணும். ஆனால் இன்றைக்கு பல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தோற்று போறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ, பின்வாங்கி போனது காரணம் என்று தெரியுமோ, வெளிப்படையாக சொல்றேன் கேளுங்க, ஏற்றுக்கொள்ள மனதா ஏற்றுக்கொள்ளுங்க, பட் ஐ ஸ்பீக் த ட்ரூத், ஐ நோ வாட் ஐ அம் சேயிங் என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகள், உலக ஐக்கியம் தேவனுக்கு, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் 3000 பேர் அப்போஸ்தலர்களோடு தேவ ஊழியர்களோடு தங்களுடைய ஐக்கியத்தை அந்யோன்யத்தை வைத்துக் கொண்டபடியால் சபை ஓகோண்டு வளர்ந்தது, சபைக்கு விசுவாசம். ஆகவே நம்முடைய ஐக்கியங்கள் உலகத்தார்களோடு ரட்சிக்கப்படாதவர்களோடு சேர்ந்து அவர்களோடு கதைச்சு சிரித்து பகிர்ந்து அவங்களுடைய காரியங்களை செய்கிறதும், அவங்களோடு பின்னாக்க போறதும், அவருடைய காரியங்களை பங்கு போகிறதும், வெளிப்படையான காரியங்களை வெளிப்படையாக சொன்னா நீங்க என்ன கோவிப்பீங்க. ஆகவே நான் இப்படி சொல்லிக்கொண்டு போறேன், எனக்கு அது நம்ம மனசாட்சிக்கு தெரியுது, தேவனும் அறிவாரு. ஆகவே உலகத்துக்கு சிநேகனாக விரும்புறவர்கள் பாவத்துக்கு மனம் திரும்புவது இலகுவான காரியமில்லை. ஆகவே நம்முடைய அத்தியம் நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளோடு தேவ ஊழியர்களோடு இருக்குமாக இருந்தால் நமக்கு அது பாதுகாப்பு. சொல்லுவாங்க இல்லையா, எரிகிற கொள்ளியோடு சேர்ந்து நாமும் சேர்ந்தவுடன் நாமும் எறிவோம், நூந்து போய் கிடக்கிற அணைந்து போய் கிடக்கிற கொள்ளியோடு சேர்ந்தா இருக்கிறதும் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே சத்து நாம் இந்த காரியத்தில் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க நல்லது. சரி போகட்டும். நம்பர் 5வது, பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள 5வது காரியம், தனிமையாக இருக்கும் பொழுது, தனிமையாக இருக்கும் பொழுது உடனே காத்துக் கொள்ள தெரியும். தனிமையாக இருக்கும் பொழுது பாவத்தை தூண்டும் பாடல்கள், காட்சிகள், புத்தகங்கள், உரையாடல்களை தவித்துக் கொள்வது நல்லது. இப்ப ஆதாரம் ஒரு வசனம் சொல்ற பாருங்க, 1 ஜோவான் 5:18 வசனம்,
நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம்.
பாருங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனால் பிறந்தவன், அதை அண்டர்லைன் பண்ணுங்க, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். இதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளு, கொஞ்சம் விலகி கொள்ளு. தேவனால் பிறந்தவன், அதாவது ரட்சிக்கப்பட்டவன் தன்னை காக்கிறான். அப்ப தன்னை காத்துக் கொள்றவனை பொல்லாங்கன் தொட முடியாது, பிசாசன் தொட முடியாது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தங்களை காத்துக் கொள்ள தெரியவில்லை, வேலையில்லாத பயிர் போல இருக்குது, பிசாசு உள்ள வந்து மேய்கிறான். பாருங்க, சில குடும்பங்கள் வேலையில்லாத தோட்டம் போல இருக்குது, சத்துரு உள்ள வந்து விளையாடுறான். பாருங்க, பூந்து விளையாடுறோம், எப்படி இருந்த குடும்பம், திடீர்னு பத்த பிரச்சனை, குழப்பம், சண்டை, பேச்சுவார்த்தைகள், அட்ட அட அட அந்த வழியிலும் தெரியல. இதை கடிப்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் எழுதப்பட்டு. ஆகவே சொல்ல கவனிங்க, தனியே இருக்கும் பொழுது தம்பி தங்கச்சி வீட்டுல அம்மா அப்பா இல்லாம நீங்க தனியே இருக்கும் பொழுது, தங்கச்சி கணவன் மனைவி வீட்டுல ஒருவரும் இல்லாமல் வீட்டுல நீங்க தனியே இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யறீங்க, என்ன உரையாடல் போகுது, டெலிபோன்ல என்ன டோக்கிங் போகுது, யாரோடு கதைக்கிறீங்க, என்னத்தை பாக்குறீங்க, இத கொஞ்சம் யோசிங்க. இப்படியான சூழ்நிலையில உங்களை நீங்க காத்துக் கொள்வீங்களாக இருந்தால் பாவத்துக்கு இலக்கியங்களை காத்துக்கொள்ள வழி உண்டு. ஆகவே தனியை இருக்கும் பொழுது தகாத படங்களை பார்க்கறதும், தகாத உரையாடல்களுக்குள்ள போகிறதும், தகாத புத்தகங்களை பார்க்கறதும் நாமவே பாவத்தை விலைக்கு வாங்குறது போல இருக்கு. ஆகவே தனியே இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் நம்மை காத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். என்ன கவனிங்க, நாம தனியே இருந்தாலும் நம்மை பார்க்கிற கண்கள் உண்டு. அதான் நான் சொல்வது உறங்காத கண்கள். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. தேவனுடைய கண்கள் மூடுவதில் பாருங்க, நம்முடைய இமைதான் மூடுது, ஆனா அவற்ற இமைகள் மூடுவதில்லை. எப்பையும் பார்த்துட்டே இருக்குது, உன்னையே பார்த்துருக்குது, என்னையே பார்த்திருக்கிற கண்கள் இருக்குது. எப்படி பாவம் செய்யறது? ஆண்டவரே, தனியில் இருக்கும் பொழுதும் நீர் என்னை பார்க்கிறீர்கள் என்ற உண்மை, இந்த அறிவு நமக்குள்ளே இருக்கும் அந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ளுமாறு இருந்தால் பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது இலகு. ஆகவே தனிமையாக இருக்கும் பொழுது உன்னை காத்துக்கொள். தவறான புத்தகங்கள், பாடைகள், உரையாடைகள், காட்சிகள், சஞ்சிகளை விட்டு தவிர்த்துக்கொள். அது உனக்கு பாதுகாப்பு. அவர் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்வது. சோ ஆறாவது காரியம், பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உனக்கு பாவத்தின் மேலே வெற்றி உண்டு என்பதை நீ உறுதியாக விசுவாசிக்கணும். சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரோமர் 7 படிக்கிறது. ரோமர் 7 25 ரோமர் 7:25 சீக்கிரப்படி ரோமர் 7:25
நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன்.
நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம். என்ன தெரியுமோ, எனக்கு பாவத்தின் மேலே ஜெயம் தருகிற தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க, பாவத்தின் மேலே உனக்கு வெற்றி உண்டு என்பதை நீ விசுவாசிக்கணும். விசுவாசத்தினால் வராத எல்லாம் பாவம் என்று அறிகிறது. எனக்கு அறிமானே, சோ நான் திருந்த மாட்டேன், நான் மாற மாட்டேன், இன்னால பரிசுத்தமாக வாழ முடியாது, இப்படி எல்லாம் நாம யோசிப்போமாக இருந்தா நாம தேவனை நெருங்க முடியாது. இது சத்துரு நமக்குள்ள விதைக்கிறது, அல்லது நம்முடைய மாம்சம் நமக்குள்ள போடுற காரியம். நான் உங்களை சொல்றேன் கேளுங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாக வாழ முடியும். இந்த தேசத்திலையா? எஸ், எந்த தேசத்திலும் தேவனுடைய கரம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. எந்த தேசத்திலும் தேவ ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஆகவே உன்னாலே பரிசுத்தமாக வாழ முடியும், நீ தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும், நீ பாவத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்கின்ற அந்த சிந்தனை, அந்த மைண்டு, அந்த வெற்றியின் எண்ணம் உனக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இப்ப பார்த்தா இது என்னால முடியாது, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, அந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை, இப்படியே நாம சொல்லிக்கொண்டு இதுவே பிசாசுக்கு ஒரு ஒரு பிடியாக மாறிடும். அதை வச்சே நம்ம அடிப்பா பாருங்க, நம்முடைய பலவீனத்தை பார்த்து நம்ம தாக்குவான் சத்துரு. ஆகவே என கரிமான தேவடைய பிள்ளைகளை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் கத்திர ஊழியக்காரன் சொல்றேன் கேளு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உனக்கும் எனக்கும் எல்லா பாவத்தின் மேலும் விடுதலை உண்டு, வெற்றி உண்டு என்பதை நாம விசுவாசித்து அது நம்முடைய வாயினாலே நாம அறிஞ்சு பண்ணலாம். எதை நான் விசுவாசிக்கிறேனோ அதை நான் அறிஞ்சு பண்ணேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாது போகட்டும். ஏழாவது, பாவத்திலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள ஏழாவது காரியம், சோ பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ நாம் தீர்மானம் செய்யணும். டிசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தானியல் 3 சீக்கிரப்படி தானியல் 3 8வது வசனம்.
தானியல் ராஜாவின் போஷணத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாதென்று தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி
சொல்றது தயவு செய்து கவனிங்க. பரிசுத்த வாழ்வு என்பது நம்முடைய இதயத்தில் எடுக்கிற ஒரு தீர்மானம். இது திரும்ப சொல்றேன் கேளுங்க, பரிசுத்த வாழ்வு அல்லது பாவம் செய்யாமல் இருக்கிறது நம்முடைய இருதயத்தில் எடுக்கிற ஒரு தீர்மானம். இப்ப பாருங்க, தானியலும் நம்மளை போல ஒரு மனுஷன் தானே, அவனும் மாம்சத்திலிருந்த மனுஷன் தானே. சோ விக்கிரக கோட்டையாக இருந்த அருவறுப்புகள் நிறைந்த தேசமாகிய பாபிலோனில் இருந்து கூட, அரண்மனையில இருந்து கூட தன்னை பரிசுத்தமாக ஒருவன் காத்துக்கொள்ள முடியுமாக இருந்தார், நீயும் நானும் கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாக ஏன் வாழ முடியாது? என்ன கவனிங்க, அவன் செய்த காரியம் என்ன, அரண்மனையில இருந்தாலும் அல்லது அரசன் என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழுவேன். அசுத்தமான சாப்பாடுகளினால், தேவன் விலக்கி வைத்திருக்கிற மாமிசங்களினால் என்னை தீட்டுப்படுத்தவே மாட்டேன். என் தலை போனாலும் பரிசுத்த வாழ்வில் இருந்து நான் தவற மாட்டேன் சொல்லி தன் மனதில் அவன் ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்தான். பாருங்க, நான் சொல்றேன் கேளுங்க, தானியேலோட உயர்வுக்கு அடிப்படை காரணம் இங்கேதான் இருக்கு. தானியேலோட உயர்வுக்கு தேவன் தானியேலை உயர்த்தினதுக்கு அடிப்படை காரணம் இங்கேதான் ஆரம்பமாகிறது. அவன் தேவனுக்கு ஏற்ற சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்தான். பாருங்க, ஆண்டவர் விளக்கின போஷணத்தினாலே சாப்பாட்டினாலே நான் ஆண்டவரை துக்கப்படுத்த மாட்டேன், என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். ராஜா என்னை கொண்டு போட்டாலும் சரி, நான் இந்த சாப்பாட்டை சாப்பிடுன்னு சொல்லி ராஜா என்னை கொண்டு போட்டாலும் சரி, நான் இதை புசிக்க மாட்டேன். உறுதியான தீர்மானம் எடுத்தான், உண்மையான தீர்மானம். தேவனோ அவன் எடுத்த தீர்மானத்தையும் அந்த தீர்மானத்தின்படி அவன் வாழுகிறதையும் பார்த்தபோதோ தேவன் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே கொண்டு வந்தார். எனக்கு அருமானவர்களே, இந்த தேவன் இன்றைக்கும் பரிசுத்தத்துக்காக நீ வைராக்கியம் பாராட்டி பாரு, பரிசுத்தத்துக்காக நீ தீர்மானம் எடுத்து பாரு, பரிசுத்தமாக வாழ நீ வைராக்கியம் பாராட்டி பாரு. தேவன் என்ன உயர்த்தாட்ட வந்து கேளுப்பா. எனக்கு அருமானவர்களே, தேவ சாயலை வெளிப்படுத்துகிற பரிசுத்தம் இந்த பாவம் நிறை உலகத்திலே, இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ நாம எடுக்கிற தீர்மானமும் அந்த தீர்மானத்தின்படி நாம செய்கிற செயல்பாடுகளை தேவன் பார்த்து அதை கவனித்து நிச்சயமாக 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 நமக்கு உயர்வை தருவார் என்று சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள இருதயத்திலே உறுதியான ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கணும். ஏன் தெரியுமா? தீர்மானத்தின் அடிப்படையிலே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் உண்டு, கர்த்தருடைய பரிசுத்தம். ஏனென்றால் நம்முடைய இருதயத்தில் நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களையும் தேவன் கவனிக்கிறார், காண்கிறார் என்று சத்தியத்தின்படி உங்களை சொல்கிறேன். சரி, எட்டாவதாக பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தை கடைசி வரையும் விடக்கூடாது. எபிரேயர் 12:4 எபிரேயர் 12:4 எட்டாவது, பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தை கடைசி வரை நாம கீப் பண்ணியே ஆகணும்.
பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே.
அங்க பாருங்க, பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில், என்னத்துக்கு விரோதமாக போராடுறதில்ல, மற்றவர்களுக்கு விரோதமாக போராடுறதில்ல, பாவத்துக்கு விரோதமாக போராடுறதில்ல, ரத்தம் சிந்துற அளவுக்கு நீங்க இன்னும் எதிர்த்து நிக்கல. அர்த்தம் என்னங்க அப்படின்னு, அர்த்தம் என்ன கவனிங்க, ரத்தம் சிந்த வேண்டி வந்தாலும் பாவம் செய்யாது. அதான் அந்த வசனத்துக்குரிய விளக்கம். என்ன தெரியுமா? பாவத்துக்கு விரோதமாக போராடுவதில் இன்னும் ரத்தம் சிந்துவதற்காக நீங்க எதிர்த்து நிக்கிறது. ஆகவே ரத்தம் சிந்த வேண்டி வந்தாலும் பாவம் செய்யாது என்னது வேதங்கள். ஆகவே பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுது. எனக்கு அறிமானவர்களே, நான் அப்போது சொன்னது போல 80 வரை வாழ்ந்தாலும் நம்முடைய சரீரத்திலே பாவத்துக்கு விரோதமான போராட்டம் இருந்துட்டே இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், இதுல நம்ம தொட்டு போயிடக்கூடாது, தோட்டு போயிடக்கூடாது. தம்பி தங்கச்சி அதற்காகத்தான் கத்தி கத்தி பேசுறேன், கேளு. நீ தோட்டு போயிடக்கூடாது. நீ தேவன் உனக்கு வைத்திருக்கிற அந்த பரம ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. ஜோவான் 14 வீட்டில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசத்தலங்கள் உண்டு. நான் உங்களுக்கு போய் ஒரு வாசத்தலை ஆயத்தப்பட்ட பின்பு திரும்பி வந்து உங்களை சேர்த்துக்கொண்டு சொன்ன ஆண்டவர் இயேசு உனக்காக ஒரு வாசத்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்க. பரலோகம் மேன்மே இழந்துடாது. இந்த உலகத்தின் கவர்ச்சிகளிலே சித்தின்பங்களிலே பாவ சித்தின்ப முகங்களை அனுபவிக்கிறதுல என் தம்பி தங்கச்சி உங்க வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாது, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாது. இன்றைக்கு ஒரு இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடு, இன்றைக்கு ஒரு மனுஷன் ஒரு தீர்மானம் எடு, இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், அது விட்டது கட்டாவே எனக்கு பலந்தான் நீ கேள், கர்த்தர் உனக்கு செய்வார். எனக்கு அறிமானவர்களே, எட்டாவது காரியம், பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தை கடைசி வரை விட்டார். என்ன கேளுங்க, ஒருவேளை நீங்க ஒரு பாவத்தில் இதுக்கு பிறகும் ஏதாவது ஒரு பாவத்தில் சரிக்கு விழுந்துட்டாலும் அதுல கிடவாது, எலும்பு எலும்பு கத்தனுக்கு திரும்பவும் ஒரு பலம் தருவா. நான் ஒரு கதை சொல்ற வழக்கம் சொல்ற கேளுங்க. வன்னிக்குல ஒரு வரம்புல ஒரு வரம்புல வன்னிக்குல இருக்கிற தோட்டத்து வரம்புல முதல்ல ஒரு பண்டி நடந்து போச்சுதான், ஒரு பண்டி நடந்து போச்சு. நடந்து போன பண்டி கால் சறுக்கி கீழே தொப்படு விழுந்துச்சு. விழுந்தா சேரும் சகதி, விழுந்த பண்டிகை பயங்கர கொண்டாட்டம். அட அட, இதுதான் நம்ம இடம், சேரும் சகதியும் பண்டிகை கொண்டாட்டம் தானே. அதே சறுக்கு விழுந்த வண்டி, அட இதுதான் நமக்கு பரடைஸ் என்று கிடைக்குது. பாரு, கொஞ்ச நேரத்துல பார்த்தா இன்னொரு ஆடு நடந்து வருது பின்னால். ஒரு ஆடு தலையை ஆடி ஆடி நடந்து வருது, செவியும் ஆடி ஆடி நடந்து வந்த ஆடு. அது போல என்ன பண்டிய போல இந்த ஆடு சறுக்கு தொப்பண்டி கீழே விழு விழுந்துட்டா இந்த ஆட்டுக்கோ அந்த சேர சகதிகளை கிடைக்கும். பெரிய கஷ்டம், இதை விட்டு எப்படியாவது வெளியேறணும், இது எனக்கு ஏற்றடம் இல்லை அட்ட அட்டன்னு சொல்லி அந்த ஆடு பல விதத்திலும் போராடுது அந்த இடத்தை விட்டு வெளியேறது. இதுதான் பண்டிக்கும் ஆட்டுக்கும் உள்ள வித்தியாசம். எனக்கு அதுமான கூட நாம் எல்லாரும் ஆடுகள் என்று இயேசு நமக்கு சொல்லியிருக்காரு. ஆகவே பாவத்தில் நாம் ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்துட்டாலும் அதுல கிடைக்கக்கூடாது. அதை விட்டு சீக்கிரமாக வெளியேறும், அதுல இருந்து வெளியேறணும், அதுல கிடக்க கூடாது. அது ஆண்டவர் விதமான பக்கம். எப்படி தேவனோட தொடர்பு கொள்ள போற, பாவத்தில் கிடக்கிற ஒரு மனுஷன் எப்படி தேவனோடு உறவாடுறது, பாவத்தில் கிடக்கிற ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை எப்படி தேவன் கேட்பாரு, பாவத்தோடு இருந்து ஆராதிக்கிற ஒரு மனுஷனுடைய ஆராதனை தேவன் எப்படி அங்கீகரிப்பார், பாவத்தோடு விளையாடுற ஒரு மனுஷனோட தேவன் எப்படி பேசுறது, தேவன் எப்படி தன் திட்டத்தை சித்தத்தை வெளிப்படுத்துறது, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் எப்படி பயன்படுத்த முடியும், கொஞ்சம் யோசித்துப்பார். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன்னா பாவம் வைத்திருவோம், பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தை விட்டாரு, போராடு, தொடர்ந்து போராடு. கூடாத படத்தை நான் பார்க்க மாட்டேன், போராடு. கூடாத சஞ்சிகளை படிக்க மாட்டேன், போராடு. கூடாத கதைகளை கேட்க மாட்டேன், போராடு. தவறான நபர்களோடு தவறான உரையாடைகளை தொடர மாட்டேன், போராடு, போராடு. உனக்கு வெற்றி உண்டு. ஆண்டவர் இயேசு உனக்கு விடுதலை தர வல்லவராக இருக்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பரிந்து. அடுத்ததாக சீக்கிரம் முடிகிறேன். ஒன்பதாவது காரியம், பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள பக்தி விருத்தி உண்டாகிற நல்ல புஸ்தகங்கள், சீதிகள், கெசட்டுகளை வாங்கி கொள்ளப்பார். எனக்கு ஒரு விளங்காத ஒரு காரியம் என்னென்றால், நம்ம சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய புஸ்தகங்களை படிக்கிறது மிக மதிப்பமாக இருக்குது. ஐ டோன்ட் நோ வை. இது சோம்பல்தனமா அல்லது அசத்தையா அல்லது ஆவிக்குரிய அறிவிலும் அறிவு ஏதோ விருத்தி அடைவதற்கு விருப்பம் இல்லாத நிலையா எனக்கு புரியல. பட் நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், இந்த டிவியில இருந்து மனுஷியால கணக்காக செலவழிக்கிற நேரம் உண்டு. மனதில் சொல்றீங்க, பாசங்களை யாரெல்லாம் சொல்லுறேன், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், த டைம் இஸ் சோ பிரெஷியஸ். பொன் கொடுத்தாலும் நேரம் வராதுன்னு சொல்வேன். தரதர தெய்வ ஜனமே, வீணாக செலவழிக்கிற நேரங்கள் உண்டு. சோ நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை படிங்க. நான் இன்று வரைக்கும் படிக்கிறேன், சாவம் வரைக்கும் படிக்கத்தான் நம்ம. அப்போ சொன்னாங்க பவுல் அப்படித்தான் இருந்தார், ஐயா திபோத்து நீ வரும்பொழுது அந்த புத்தக சூழலை கொண்டு வா, மறந்துடாத, அந்த புத்தக சூழலை விட்டுறாத, கொண்டு வா, நான் படிக்கணும், இன்னும் வாசிக்கணும், இன்னும் ஆண்டவர் அது எனக்கு கொண்டு வா, அந்த புத்தக சூழலை படிக்கிறது வாசிக்கணும். இவ்வளவு வெளிப்பாடுகளை பெற்று, இவ்வளவு வேத அறிவை பெற்று, இவ்வளவு பெரிய பரிசுத்தவான், இவ்வளவு பெரிய தேவ ஊழியக்காரன் வாசிக்கிறதுல இன்னும் ஆர்வமாக இருந்தார். சாதாரண மனுஷனாக்கி நீங்கள் நானும் இவ்வளவாக அதிகமாக படிக்கணும், வாசி வாசி, நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை தேடி வாசி, நல்ல செய்திகளை கேளுங்க, டிவியில் வர நல்ல புரோகிராம்களுக்காக தோற்றுறேன். பித்தியில் இங்க ஒரு காரியத்தை சொல்லணும், இப்ப நான் கவனிங்க, சொல்ல வேண்டியது கடவுள், டிவியில வருகிற நல்ல தமிழ் கிறிஸ்தவ புரோகிராம்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேத வசனத்துக்கு ஒத்து வராத எந்த ஒரு வெளிப்பாடும், எந்த ஒரு பரலோக காட்சி, எந்த ஒரு பிரசங்கமும் நமக்கு தேவையில்லை. எல்லாமே தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய சித்தத்தை வேதத்துல எவ்வளவு படிக்க வேண்டிய, போதிக்க வேண்டிய, பிரசங்கம் பண்ண வேண்டிய ஏராளம் சத்தியங்கள் இருக்கு. அதை விட்டுட்டு தங்க அனுபவங்களையே அடுக்கி அடுக்கி கொண்டு போகிறதெல்லாம் மனுஷர்களை காட்ட விட மாதிரி, தேவனை காட்ட தேவனை பிரபலப்படுத்தி தேவனை காட்ட டிவி சேனல்களுக்காக ஆடுவது ஸ்தோத்திரம். ஆகவே நல்ல செய்திகளை கேளுங்க, நல்ல ஊழியக்காரு வசனங்களை கேளுங்க, நல்ல புத்தகங்களை படியுங்க. இவைகள் நம்மை பாவத்திலிருந்து நம்மை பாதுகாக்க நல்ல. ஏன் தெரியுமா, சும்மாக இருக்கிற ஒரு மனுஷன் மைண்டே தேவையில்லாத சிந்திக்க பார்க்கும். சும்மா இருந்து பாருங்க, ஐடியலாக இருந்து பாருங்க, சும்மா இருந்தா சோம்பர்தனமா இருந்தா தேவையில்லாத எல்லாம் பிசாசு கொண்டு விதைப்போம் மைண்ட்ல பாருங்க. ஆனா நம்ம எங்கேயாவது ஒகி வைதாக இருந்த நல்ல செய்திகள், நல்ல புத்தகங்களை படி. நமக்கு இந்த நாட்டுல நேரம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் தான். அப்படி சிலருக்கு நல்ல நேரம் இருந்தா கொஞ்சம் புத்தகங்களை படிங்கப்பா, நல்ல செய்திகளை கேளுங்க, இந்த சீரியலை போட்டு கேளுங்க, நல்ல செய்திகளை கேளுங்க. பக்தி அடைவு அந்த பக்தி அடைந்து பரிசுத்தமாக வாழ பாவத்தோடு விலகும். பொதுவாக கத்தோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். சரி, கடைசி பைனல் பத்தாவது, பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள படிய நீதிமொழிகள் 16:6. நீதிமொழிகள் 16:6.
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள்.
கர்த்தருக்கு பயப்படுறதுனால் மனுஷர் தீமையை விட்டு பாவத்தை விட்டு விலகுவார். இதை கௌரிய பத்தாவதாக பைனலாக நம்ம பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தேவனுக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க. எவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் பாவத்துக்கு விலகி ஓடுவார்கள். எவர்கள் பாவத்துக்கு விலகி ஓடுகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பயந்துவார்கள். ஆகவே பரிசுத்த வாழ்வுக்கு அடிப்படை, நான் சொன்னேங்க, பரிசுத்த வாழ்வுக்கு அடிப்படை காரணம் தேவனுக்கு பயப்படுற பயம்தான். ஆகவே தேவனுக்கு பயப்படுற மனுஷன் பரிசுத்தமாக வாழுவான், பாவத்தை விட்டு ஓடுவான். சோ பாவத்தை விட்டு ஓடுகிறவன் பரிசுத்தமாக வாழுகிறவன் தேவனுக்கு பயந்துவான். ஆகவே தேவனுக்கு பயப்படுற பயம் நம்மை பாவத்திலிருந்து பாதுகாக்கும். அது என்ன பயம் தெரியுமோ, நான் என்னத்தை பேசினாலும் தேவன் கேட்கிறார், நான் என்னத்தை செய்தாலும் தேவனதை பார்க்கிறார். நான் என்னத்தை நினைத்தாலும் தேவனதை அறிகிறார். ஆகவே தேவன் பார்க்கிறார், தேவன் கேட்கிறார், தேவன் அறிகிறார் என்கின்ற இந்த அறிவு உண்மை சத்தியம் நமக்குள்ள இருக்குமாக இருந்தால் நாம் இலகுவிலே பாவம் செய்ய மாட்டோம். ஒருவேளை நாம என்ன செயலாலும் பாவம் செய்தாலும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள்னாலும் எத்தனையோ தவறான சிந்தனைகள், மற்றவர்களை குறித்த தவறான சிந்தனைகள், பொறாமைகள், எரிச்சைகள், பொறுமைகள், அசுத்தமான நினைவுகள் எல்லாம் நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிறது. இதைத்தான் இருதயத்திலிருந்து புறப்படுறவர்களே மனுஷனை தீட்டுப்படுத்தும்படி இயேசு சொன்னாரு. அந்த பட்டியல முதலாவது வாருகிற வார்த்தை இயேசு சொன்னாரு, பொல்லாத சிந்தனைகள். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பொல்லாத சிந்தனைகள் தேவனுக்கு ஒருவான பாவமா. ஆகவே என்னிடத்துல பாவம் இல்லை என்று நாம சொல்லுமா இருந்தால் நாம பெரிய பொய்யர்களாக இருக்கிறது. ஆகவே பாவத்துக்கு விலகுவோம், பரிசுத்தமாக வாழ்த்துக்கு வாழுவோம். சத்தோட நாமும் நம்முடைய வாழ்நிலை பரிசுத்தம் எழுதினோம். நன்றி தகவல்.